மத்தேயு 18 அதிகாரம் வசனம் 1 முதல் 4 முடிய. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசு நடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான்.
18:1-4 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்டிருக்கிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளை கொண்டு வருது. நமக்கு பிள்ளைகளை கொடுக்கலாம், இல்ல மற்றவர்கள் பிள்ளைகள் இருக்கும்போது அந்த கான்டாக்ட்ல நம்ம வரோம். அது வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து தேவ ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம படிச்சுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பராமரிப்புல இந்த கொரோனா டைம்ல வந்து அது ரொம்ப படிச்சுக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பிள்ளைங்க எப்ப பாரு முன்னாடியே இருக்கிறாங்க, துரத்தணும்னா கூட எங்கேயும் துரத்த முடியாத ஒரு நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அவங்க கிட்ட, சரிங்களா? அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கு. தேவ ராஜ்யத்தை குறித்த அடிப்படை முக்கியமான ஒரு பாடம் பிள்ளைகள்கிட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டியது. அதை ரொம்ப கவனிச்சு 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 படிக்கணும், வாழ்நாளெல்லாம் படிக்கணும். அப்படி ஒரு பாடம். அது என்ன அந்த பாடம் என்பதைத்தான் இந்த மத்தேயு 18:1-5 நம்ம பார்க்கிறோம். இந்த காஸ்பல் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம பொதுவா பார்த்தோம்னா பிள்ளைகள் இயேசு கிட்ட வர்றதுக்கு ரொம்ப விரும்பினாங்க, இல்லைங்களா? ஒரு ஆர்வத்தோடு வந்தாங்க. நான் ஒரு கதையை படித்தேன் போன வாரம். ஒரு பிரசங்கி எப்போ பாரு சீரியஸ் மூஞ்சான், எப்போ பாரு அவர் சிரிக்கிறதே ரொம்ப ரேரம், எப்போ பாரு எல்லாரையும் மறைச்சு பார்த்து ரொம்ப சீரியஸா இருப்பான், ஸ்டர்ன் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு டைம் ஒரு பிரசங்கம் எடுத்தாராம். அவர் சபைக்கு ஒரு பிரசங்கம் எடுக்கும்போது அவர் பிரசங்கத்தின் டாபிக் அவர் முகத்துக்கு ஏற்றபடி இயேசு அழுதார் அப்படின்ற ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் அவர் வந்து இயேசு வேதத்தில் இயேசு அழுதார்னு 3 தடவை போட்டிருக்கிறது, எங்கேயாவது இயேசு சிரித்தார் நகைத்தார் ஸ்மைல் பண்ணார்னு போட்டிருக்கா அப்படின்னு கேட்டவுட எல்லாரும் அமைதலாக இருந்தாங்களாம். அங்கே ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, ரொம்ப சின்ன பொண்ணு, எங்கே இருக்கிறோம் என்ன இருக்கிறோன்னு கூட யோசிக்காம, ஆமாம் அவர் சிரித்தார் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்துச்சு. அவர் அதை முறைச்சி பார்த்தார். முறைச்சி பார்த்து சிறு பெண்ணு, உனக்கு எப்படி தெரியும் இயேசு சிரித்தார், எப்படி நீ சொல்ற அப்படின்னா, ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது. அவ அது பயந்துருச்சு உடனே, ஐயோ எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களேன்னு பயந்து போய், ஆனாலும் ஒரு ஒரு உண்மையோடு சொல்லலாம் அப்படின்னு, எனக்கு தெரியுங்க, ஏன்னா இயேசு வந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டு என்கிட்ட வான்னு கூப்பிட்டாரு, அந்த குழந்தை ஓடோடி வந்துச்சு, அந்த குழந்தை உங்களை மாதிரி முகம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டுருந்தா அது வந்திருக்காது, அவர் ஸ்மைல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் அது வந்துச்சு அப்படின்னு, அதனால எனக்கு தெரியும். அந்த பகுதி தான் இது. இயேசு வந்து ஒரு குழந்தைய கூப்பிடுறாரு, சின்ன குழந்தை, வெரி ஸ்மால் பேபி, நம்ம ராதிகாவுடைய குழந்தை மாதிரி இருக்கலாம், அவ்வளோதான், கொஞ்சம் நடந்து ஏமியை விட கொஞ்சம் சின்னது, ஏமி நடக்கட்டு டால் மாதிரி சில நேரங்களில் டக் டக் டக்குன்னு அந்த மாதிரி ஓடி வருது இயேசு கிட்ட. இயேசு அந்த குழந்தையை பயன்படுத்தி தாழ்மை என்ற ஒரு பாடத்தை அந்த சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மை இதுதான் தேவராஜ்யத்தின் சீஷத்துவத்தின் சப வாழ்க்கையின் ஆரம்ப அடிப்படை பாடம். இது இல்லாம தான் சபைகள் அழியிறது திரியிறது உடைஞ்சு போறது. ரொம்ப முக்கியமான பாடம் தாழ்மை. தேவ ஆவியானவர் நம்ம இன்னைக்கு இதை படிச்சு கொள்ளும் படிக்க நம்ம இருதயத்துக்கு பேசட்டோம். இந்த 1-5 வரைக்கும், நான் 1-4 சொல்லிட்டேன்னா ஆரம்பத்தில், 1-5 வரைக்கும் இதை ரொம்ப டிஃபிகல்ட் பேசேஜ், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், இன்னமும் அதை புரிஞ்சிக்க ஸ்ட்ரகிள் பண்றேன். ஆனா எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இது 3 காரியங்கள் 3 சத்தியங்கள் தாழ்மையை பற்றி சொல்லுகிற தலைப்புகள் இருக்கு. அதுதான் நம்ம பிரசங்கத்துக்கு தலைப்பாக இருக்க போது. 3 பாடங்கள் தாழ்மையை பற்றி, மிக அடிப்படை பாடம் தாழ்மை, அதை பற்றி 3 பாடங்கள். முதலாவது, தேவ ராஜ்யத்துக்கு நுழையத்துக்கு நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை. தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை. 2வது, அந்த நுழைஞ்ச பிறகு தேவ ராஜ்யத்துக்குள்ள நமக்குள்ளே நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை. மூன்றாவதாக அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள மற்ற அங்கத்தினர்களுக்கு முன்பதாக நமக்கு இருக்கக்கூடிய தாழ்மை. ஒரு ப்ரோக்ரஷன் பாக்குறீங்களா? முதல்ல நுழையறதுக்கு தாழ்மை, நுழைஞ்ச பிறகு நமக்குள்ள இருக்க வேண்டிய தாழ்மை, அது நுழைஞ்சு அங்க வாழும் போது மற்ற அங்கத்தினர்களோ மத்தியில் நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை. தாழ்மையின் எல்லா பகுதிகளும் இந்த 1-5 வரைக்கும் படிக்க போறோம். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ரகிளிங் பேசேஜ், டிஃபிகல்ட் பேசேஜ், ஆழமான சத்தியங்கள் உள்ளது. அதனால இன்னைக்கு நம்ம ஒரே காரியத்தை தான் பார்க்க போறோம் இந்த 3 தலைப்புல. அடுத்த வாரம் தேவ சித்தமானால் அடுத்த 2 பாடங்களை படிக்கலாம். தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை, அதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய முக்கியம். தாழ்மை எவ்வளவு அவசியங்க. பல வருஷங்களுக்கு முன்பதாக, 7-8 முன்பதாக ஒரு பிரசங்கம் நான் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. தாழ்மை, எந்த மனுஷன் தனக்குள்ள ரொம்ப தாழ்மை உள்ளவன் எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் தாழ்மைனா என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். அவனுக்கு தான் ரொம்ப தாழ்மை தான், அது ரொம்ப வினோதம். தாழ்மைக்கு ஆப்போசிட் என்ன? பெருமை. இந்த உலகத்திலேயே வந்த முதல் பாவம், அகஸ்டின் சர்ச் ஃபாதர் சொல்றாரு, த ப்ரைட் இஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆல் சின். எல்லா பாவத்துக்கு திறப்பு விழா பண்ணி வச்சது பாவம் என்ன தெரியுமா? பெருமை. பெரிய தேவதூதனாக, அது மிகுமையான தேவதூதனாக இருந்த தேவதூதனை ஒரு சாத்தானாக மாத்தினது, 1/3 தேவதூதர்களை பிசாசுகளா மாத்தினது, மனித குலத்தை வீழ செய்தது. இன்னைக்கும் சாத்தான் கொடா கோடி ஆத்மாக்களை பயன்படுத்தி, தன்னுடைய கருவியா பயன்படுத்தி நரகத்துக்கு தள்ளுறதுக்கு காரணம் பெருமை தான். பெருமை. ஆதாமின் பிள்ளைகளாக வந்த நமக்கு எது இருக்குதோ இல்லையோ எண்ணி முடியாத டன்னு கணக்குல பெருமை இருக்கு. பெருமை, வெற்றி பெருமை நிறைய இருக்கு. அந்த பெருமை நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்ம சாகர வரைக்கும் நம்மளை விடாதது, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஏன் நான் அப்போஸ்தலன் ஆன பிறகும், அப்போஸ்தலன் பவுலுக்கே அவர் பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவருக்கு மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பெருமை நம்ம இருதயத்தை பாதிக்கும். ஹாரிபிள், ஹாரிபிள், பயங்கரம். பெருமை எப்போ ஒரு மனுஷனுக்கு முதல்ல அந்த பெருமை உடையதோ அப்பத்தான் அவர் ரட்சிக்கப்படுறான். எப்போ அந்த மனுஷனுக்கு அந்த பெருமை குறைஞ்சி 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 போதோ அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து போகிறான். பெருமை ரொம்ப பயங்கரம் நம்ம வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில தடை பண்றதுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காததற்கு, கிருபை தராதற்கு. ஏன்? தாழ்மை உள்ளவர்கள் தான் கிருபை. ஏன் எனக்கு நிறைய கிருபை இல்லை, எனக்கு இருக்கிற பெருமை குறையில. எனக்கு எந்த அளவுக்கு பெருமை குறையுதோ அந்த அளவுக்கு கிருபை வளரும். இந்த கொஞ்ச நாள் பேர் கிருபை ஏன் பாருங்களேன், உண்மையா பெருமை வந்து ஜாஸ்தி இருக்கும். பெருமை, பெருமை ரொம்ப பயங்கரங்க. இவரு ஜான் கால்வின், ஆண்டவர் 2 கையில அவரு பராமரிப்புல செய்யற வேலை தான். ஒண்ணு, தாழ்மை உள்ளவர்களை மேல மேல ஒரு கையில தூக்குறாராம், பெருமை உள்ளவர்களை கீழே 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 தள்ளுறாரு. அதான் பராமரிப்பு. கடவுளுடைய 2 கரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பெருமை, இந்த பெருமையில மனுஷன் தன்னை சுயந்தான் சுயத்தில் முழுகி போக. அதனாலதான் அந்த ப்ரைட் என்ற வார்த்தைக்கு சென்டர் வேர்டு என்ன? ஐபோன், ஐபேட் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஐ அதான் முக்கியம். ஐ எம் த கிரேட்டஸ்ட். இந்த பகுதி 3 பெருமை தாழ்மையை பத்தி நம்ம படிக்க வேண்டிய பாடம். அது கற்று நமக்கு கொடுக்கறது ரொம்ப மையமான பாடம். தேவராஜ்யத்தில் நுழை வேண்டியதுக்கு இருக்க வேண்டிய தாழ்மை, தேவராஜ்யத்துக்குள்ள நமக்குள்ள இருக்க வேண்டிய தாழ்மை, மற்ற நபர்களுக்கு மத்தியில் நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை. இது முதல்ந்து வந்து தேவராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை தான் வேறு அடிப்படை. இது இல்லாம மற்ற எந்த தாழ்மையும் நமக்கு வராது. இது இல்லாம யாருமே தேவராஜ்யத்துக்குள்ள தாழ்மையை பார்க்க முடியாது. ஏன் சில பேர் பெருமையா இருக்கிறாங்க சர்ச்சில், ஏன் சில பேருக்கு இதே புரியலன்னா பிரச்சனை என்னன்னா இது இல்லை நடக்கல அவங்களுக்கு. தேவராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டிய தாழ்மை நமக்கு இருக்கணும். அது இதுதான் மற்ற தாழ்மையை நமக்கு கொடுக்கும். அதனால இதில் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். 1 வசனம் இந்த பகுதி, மத்தேயு 18:1. அவ்வேளையில் பாருங்களேன், ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு பிரசங்கத்தை எடுக்கலாம் நான். அவ்வேளையில், அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 17 அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குது? ஆறு நாளுக்கு அந்த அந்த ஃப்ரேஸ் தான் முழு அதிகாரத்துக்கே நமக்கு அர்த்தத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது. ஆவியானவர் அனாவசியமா வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அவர் வேலையில் எந்த வேலையில் நம்ம 16 நடந்த அதிகார சூழ்நிலைகளில் இயேசு எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கும் போது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி மற்றவர்கள் பப்ளிக்கா தன் யாருக்கும் காட்டாம தன் சீஷர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை தான் பாடுபட வேண்டும் என்ற சத்தியத்தை மீண்டும் மீண்டுமாக அவர்கள் வலியுறுத்தி போதிக்கிற ஒரு நேரத்தில், சீஷர்கள் அந்த சத்தியத்தை புரிஞ்சிக்காத ஒரு நேரத்தில், அவங்களுக்கு அந்த சத்தியம் புரியல, அது கிளியரா இல்ல, இயேசு ஏன் மரிக்கணும், அவர் ஏன் உயிர் தெழணும்னு. ஆனா இயேசுதான் மேசியா, இயேசுதான் ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் வரப்போகுதுன்னு அவங்க நம்புறாங்க. ராஜ்யம் இருக்கும் போது ஒரு மந்திரிகள் இல்லாத ஒரு ராஜ்யம் என்ன ராஜ்யம், அதிகாரிகள் இல்லாத ராஜ்யம் என்ன ராஜ்யம், ஒரு தளபதி, ஒரு அதிகாரிகள், அதெல்லாம் இருந்து ஒரு பெரிய அரசியல் நடத்தினா தானே அது ஒரு ராஜ்யம். அப்படிப்பட்ட ராஜ்யம், அப்படிப்பட்ட வேரியஸ் கிரேட் செயின் ஆஃப் கமாண்ட்ன்னுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஒரு ராஜ்யத்தில். இவங்களுக்கு அத மாதிரில யோசனை. இயேசு சிலுவை புரியுதோ இல்லையோ, அரசியல் நல்லா புரியும் நமக்கு, நம்ம மக்களுக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் அரசியல் நல்லா புரியும். இந்த அரசியல் இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அந்த அரசியல்ல பத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவருக்கு மந்திரிகள் கமாண்டர்ஸ் தளபதிகள்லாம் தேவை, யாரை இவர் செலக்ட் பண்ண போறார் ராஜாவாச்சே அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கன்க்ளூஷன், நம்மள ஒருத்தர் தான் நிச்சயமாவே நம்மள ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸா வருவோம். இந்த மனநிலையில் அவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன், இதான் அவங்க மனநிலை. இந்த சூழ்நிலையில் அவ்வேளையில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் போது என்ன நடந்துச்சு, இப்பதான் பேதுரு முடிஞ்சிச்சு, அவர் பெரிய அறிக்கை பண்ணாரு. அறிக்கை பண்ண உடனே 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வெற்றி முழக்கத்தோடு தன் சபையை பத்தி பேசினார். நான் இந்த சபையை கட்டுவேன், பேதுருவே நீ கற்பாரையா இருக்கிறாய், உன் கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பேதுருக்கு ஒரு மாதிரி ஒரு புல்லரிச்ச மாதிரி, ஆஹா நம்ம தானா அது, நமக்கு அடிச்சிச்சு லாட்ரி, நம்ம தான் தளபதி போல இருக்குது, நம்ம தான் நம்பர் 2, நம்ம தான் கிரேட் கிங்டம்லயே நம்ம தான் கிரேட். அப்ப மத்த சீசருடைய முகத்தை பார்த்துருக்கணும், ஐயோ இந்த அப்ரிசியேஷன் எனக்கு கிடைக்கலையே, நம்ம சொல்லலாம் இருந்தோம் டக்குன்னு ஓட்டுங்க வாயை சொல்லுட்டாரேன்னு அவங்க முகம்லாம் கொஞ்சம் வாடி இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 பேரை உண்டி மேல கூட்டி போற, ஏன் அவங்க 3 பேர் உண்டி, பேதுரு யோவான் யாக்கோபு, அங்க போய் மகிமையான தேவகுமாரனுடைய மகிமையின் வெளிப்பாடு, அது வேற யாருக்கும் மத்த 19 பேருக்கும் சொல்லாதீங்க. அப்பனா அவங்க 3 பேர் நினைச்சாங்க, ஓ நம்ம தான் விஐபிஸ் போல, நம்ம தான் இந்த ராஜ்யத்துல பெரியவங்க போல இருக்குதே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். கீழே வந்து பார்த்தா இந்த 9 யூஸ்லெஸ், ஒரு பேய் பிடிச்சவங்க கூட விரட்ட முடியாமன்னு அதே பேதுரெல்லாம் அவங்க பார்த்து முறைச்சிருப்பார், நீங்களாம் தெரியும் அவங்களை பத்தின்னு. அப்படி ஒரு அவருக்கு எண்ணம், நான் பெரிய இவங்க, நாங்க 3 பேர் ரொம்ப விசேஷம், இவங்களுக்கு எல்லாம் சந்தேகம், யாரு பெரியவங்க, பேதுருதான் தலைவன் தெரியும், பேதுருவா எல்லாருக்கும் பேசுறவர், பேதுருதான் தண்ணியில நடக்கிறவர், வேற யாரும் நடக்கலையே, இயேசுவோடு நெருங்கி இருந்தவர். அது மாத்திரம் இல்ல, இதுக்கு முந்தின பகுதியில என்ன பாக்குறோம், இயேசு தான் டாக்ஸ் கட்டணும், அவர் ஒண்டி கட்டி இருக்கலாம் இல்ல, பேதுருக்கு மாத்திரம் ஏன் சேர்த்து கட்டணும், நம்ம எல்லாரும் நம்ம சொந்த கையில இருந்து கட்டணும், பேதுரு கொண்டி கட்டினாரே. இந்த மாதிரி எண்ணங்கள் அவ வேளையில் இதெல்லாம் யோசிக்க, பேதுரு தான் ஸ்பெஷலா, ஆனா அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா பேதுரு அவரு அப்ரிஷியேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரிஞ்சு தெரியுமா, திட்டினாரு இல்ல கொடுத்தாருல்ல சரியா, அப்பால இப்ப சாப்பிட்டானே, நம்மள யாரையாவது கூப்பிட்டுருக்காரா, அவர் அப்ரிஷியேட் பண்ணாலும் அவர் இது ரிஜெக்ட் பண்ணிட்டார், அவரு டிஸ்குவால், ஒருவேளை நம்மளுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி மைண்ட் செட்ல யாரு பெரியவர்கள், அதான் அவங்களுடைய இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 9:46 அவங்களுக்குள்ள ஒரு விவாதம், வழியில வரும்போதே ஒரு விவாதம், நம்மளில் யார் பெரியவன், பேதுருவா யாக்கோபா யோவானா, இல்லையே அவங்க 3 பேர் தான், ஏன் அந்திரியா இல்ல மத்தேயு இல்ல, பேதுருதான் ஏன் பெரியவன், பேதுருவை கொண்டு வந்ததே யாரு, அந்திரேயா, ஏன் அந்திரேயா பெரியவர் இருக்கக்கூடாது, அதான் அந்திரேயாவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் யோவான் முதல் சீஷன் அவரு தானே, முதல்ல யோவான் தானா பேச கேட்டு ஃபாலோ பண்ணவரு, அவரு தானே சீனியர், அவரு தானே ரொம்ப வருஷம் அனுபவம் இருக்குது, ஏன் அவர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது, ஏன் இப்போ வந்த பேதுரு, ஏன் அதை விட்டு சீமானும் யூதாவும் ஆண்டவர் கொஞ்சம் தூரம் சொந்தம் ஆச்சு, ராஜ்யத்துல வைக்கிறவங்கலாம் நம்ம வாரிசு, நம்ம ரத்த பந்தம் தானே வைக்கணும், ஏன் அவங்க பெரியவங்களா இருக்கக்கூடாது? இந்த வாதம், எவன் பெரியவன் என்ற வாதம், சீஷர்கள் கூட ஒரு சண்டை போடுற அளவுக்கு, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு வாதம். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு, குழந்தைத்தனம் தான். ஆனா உங்க இருதயத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க, இதே வாதம் உங்க இருதயத்துக்குள்ள போகல? வெளியில வந்தா தெரியாம இருக்கலாம், வெளியில வந்தா பாக்குற மாதிரி இருக்கலாம். நம்ம சர்ச்ல ரொம்ப பிளான் பண்ணிட்டு, சர்ச் வளரும் போது, சர்ச் கடவுள் ஆசீர்வதிக்கும் போது, நம்பர்ஸ்ல வளரும் போது நமக்கு வருகிறது என்ன இதயத்துல? நெக்ஸ்ட் டீக்கன், நெக்ஸ்ட் பாஸ்டர் யார் வருதுங்களா? நெக்ஸ்ட் நம்மள யார் பெரியவன், யார் பெரியவன்? சீனியாரிட்டி. நம்ம தானே சீனியர், நம்ம தானே ரொம்ப அனுபவம் இருக்குது, நம்ம தானே வரணும். புதுசா வந்தவங்க எப்படி வரலாம்? இதெல்லாம் இல்ல, ரெண்டுல ஒண்ணு பாக்கலாம், நம்ம ரெண்டுல ஒண்ணு பாக்கலாம். இந்த ஆர்குமெண்ட் வெளியில இல்லைனாலும் உள்ளுக்குள்ள இருதயங்கள்ல எவ்வளவு ஓடுது, ரகசிய இருதயங்கள்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஓடுது, நாம் பெரியவன், நாம் பெரியவன். இந்த பகுதியில் ஆண்டவர் அதிர்ச்சி தரும்படிக்கு, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே சந்தேகம் என்ற அளவுக்கு ஆண்டவர் இந்த பகுதியில நமக்கு பேசுறார், நம்ம இருதயத்துக்கு பேசுறார். ஒருவேளை நீங்க ரட்சிக்க இப்படிப்பட்ட குணத்தை விட்டு நீங்க கம்ப்ளீட்டா மனம் திரும்பலன்னா, மனம் திரும்பலன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறதில்ல. ஏன்? எங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கோ அங்க ஆண்டவருடைய கிருபை இருக்காது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. அப்படிப்பட்ட சபையை அவர் ஒருபோதும் ஆசீர்வதிக்க போறதில்லை. இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க தான் சபைக்கு பெரிய கேடு, சபை ஆண்ட சபை ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு பெரிய தடை, பெரிய தடை. இந்த தாழ்மையின் பாடத்தை நம்ம படிச்சுக்க ஆண்டவர் உதவிட்டோம். இந்த நிகழ்ச்சி மத்தேயும் 9வது அதிகாரம், மார்க் 18, ஒரு வெரல் மத்தேயு 18ல் மார்க் 9வது அதிகாரத்தில் வச்சா உங்களுக்கு அழகா புரியும். ரொம்ப பரிசுத்தாவியானவர் ஒரு பேரலெல்லாம் முழு படத்தை நமக்கு இதுல எடுத்து காட்டுறார். இந்த மனநிலையில் அவங்க வரும்போது மார்க் 9:34 படிங்களா, மார்க்கை பார்த்துட்டு அப்புறம் மத்தேயுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி. 9:34,
அவர்கள்
தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, எவன் பெரியவன், நான் தான் சீனியர், நான் தான் இயேசுக்கு க்ளோஸா இருக்கிறேன், நான் தான் எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கிறேன், நான் தான் ரொம்ப இந்த சபைக்கு இது பண்ணியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்படி அவங்க தர்க்கம் பண்ணி சண்டை போட்டுருக்கு. பத்தட்டிக் பிக்சர், இந்த படத்தை யோசிச்சு பாருங்க. தேவகுமாரன் உலக பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய மீட்பின் பணியில செய்யணும்னு தன்னோடு பரிதபிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு அந்த வாரத்துல தன்னோடு பரிதபிக்க, தன்னுடைய சொந்த சீஷர்கள் கூட தன்னை பரிதபிக்க முடியாத நிலையில் அவர் இருக்கும்போது, அவர் நோக்கி தன் இதையெல்லாம் கொழுந்துட்டு எரியற மாதிரி எரிப்பிலேயே நோக்கி போறார். ஒரு பக்கம் அவர் மனசெல்லாம் அந்த சிலுவையை தான் நினைச்சுக்கிட்டு போகுது எரிப்பிலேயே நோக்கி. இன்னொரு பக்கம் இந்த சீஷர்களுடைய மனசுல எல்லாம் என்ன ஓடுது? நம்மள யார் பெரியவன்? யோசிச்சு பாருங்க, ஒரு கான்ட்ராஸ்ட். நம்மள யார் பெரியவன்? ஒரு விதத்துல ஆண்டவருக்கு அநேக நேரங்களில் பெரிய பாடுகள், வழி கொடுக்கிற பாடுகள் வந்து வெளியிலேருந்து வர்றது இல்லை, சீஸ்வரன் கிட்ட சபையிலிருந்து தான் வர்றது. அவரு சபை எவ்வளவு வேதனை அவர் பட்டிருப்பாரு. இது என்ன காட்டுது? அவங்க மேசியாவை பத்தி, தேவ ராஜ்யத்தை பத்தி ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் ஐடியாவே இல்லைன்னு அர்த்தம். பாருங்களேன், சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. வழியில வரும்போது நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் தான், என் சொந்தக்காரன், அது பங்காளி, அது எதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு அடிதடிக்க போயிட்டு இருந்திருப்பாங்க. உண்மையா ஹீட்டட் ஆர்குமெண்ட். என்ன ஆயிடுச்சு? திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்க? ஏப்பா நம்ம சண்டை போடணும்? ஈஸியனா அவர்கிட்டயே கேட்டுருவோம் இல்லையா, அதான் பெஸ்ட். நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? சண்டையை நிறுத்துவோம், நம்ம அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டை நிறுத்திட்டு, அதான் மத்தேயு 1வது வசனத்துல அவங்க கேட்கிறாங்க இல்லைங்களா. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருக்கிறான் என்று கேட்டார்கள். இது தர்க்கம்லாம் முடிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இயேசு கிட்ட கேட்கலாம்னு வந்திருக்கிறாங்க. அதான் நம்ம மத்தேயுல பாக்குறோம். அந்த லாங்குவேஜ் மத்தேயுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஊக்கத்தோடு கேட்கிற மாதிரி இல்லை, ஒரு பொதுவா ஒரு எந்த தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டும் இல்லாம சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவரே, எங்க தேவராஜ்யத்தை பத்தி எவ்வளவு பேசுறீங்களே, எவ்வளவு அதை பத்தி இன்னொரு விஷயம் கேட்கணும். ஆண்டவரே, தேவராஜ்யத்துல பெரியவங்க யார் இருப்பாங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொதுவாக கேட்கிற மாதிரி. ஆனா அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாங்க, அவங்க அவ்வளோ தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது இயேசுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இயேசுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, யார் சீனியர், யார் பிரதானம், யார் உயர்ந்தவங்க, தங்க சுய மகிமை, தங்களுடைய ஸ்டேட்டஸ், தங்கள பேரு, தங்களுடைய ப்ரிஸ்டேஜ், அதுதான். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அந்த தேவ ராஜ்யத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம பேரை எப்படி உயர்த்திக்கலாம், நம்ம பேரை எல்லாரும் எப்படி பேசிட்டோம், அதுதான் அவங்களுக்கு தேவை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா, அவங்க ரொம்ப சாதாரண இல்லைல்ல. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இயேசுக்கு எப்படி திருப்பி திருப்பி அவர் பாடுகள் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினைச்சாரோ, அவர் இவங்க மனசில் திருப்பி திருப்பி தான் ஓடுது. இதே மத்தேயு தொடர்ந்து படிச்சுட்டு போனீங்கன்னா 20வது அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபு யோவானுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம பெரியவங்கன்றத நம்ம எப்படியாவது இடத்த ரிசர்வ் பண்ணிடணும்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு விதத்தில் பெரியம்மா ரிலேட்டிவ்ன்றாங்க, ஒரு ரிலேஷனில் பார்க்கும்போது மேரிக்கு ரிலேட்டிவ். அப்போ அந்த அம்மா வருது, ஏசு நான் பெரியம்மா இல்லையா, பெரியம்மா சொன்னால் கேட்பேன் இல்லைப்பா, நீ பெரியம்மாவுக்கு ஒரு பேச்சு வார்த்தை கொடுப்பியா, வார்த்தை மாற மாட்டியே, எனக்கு சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு. என் பையனுங்களுக்கு அருமையான அழகான ரெண்டு யாக்கோபு யோவானுக்கு ஒரு ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் அட்வான்ஸ் ரிசர்வேஷன் நம்ம பண்ணணும். நீ ராஜ்யத்தில் வரும்போது ரைட் ஹேண்டில் யார் உட்காரணும், என் பையனை நான் வச்சு பார்க்கணும், என் யோவானு யாக்கோபு வச்சு கண்குள்ளா, அதுக்கு தான் நான் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, தெரியுமா செய்வியானி அப்படின்னு ஒரு எமோஷனலாக அந்த அம்மா வந்து சொல்லி சூப்பா பிரிச்சிருப்பார் சரிங்களா. அப்படி பண்ணாங்க. அது வந்து அவங்கள பார்த்து எவ்வளோ மோசமானு நம்ம சொல்றதுக்கு இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது, மற்ற சீஷர்கள் அதை கேட்டு கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் அடைந்தார்கள். ஏன் கோபம், இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டினத்துக்கு ஒரு அம்மா இல்லை, இந்த மாதிரி சுபாஷுக்கு சொந்தக்கார அம்மா இல்லாமல் போச்சே, இப்படி வந்துட்டாங்களேன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி வர பார்க்குறானேன்னு கோபம். சார் இது இதுதான் இவங்களுக்கு, இது தொடர்ந்து எந்த அளவுக்கு போகுதுன்னா, அன்று ராத்திரியிலே அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டிய ராத்திரியில அவர் காட்டி கொடுக்கப்படணும், அவங்க உட்காந்து என்ன ஆர்ஜி பண்றாங்க, உலக பாவத்தை அவர் சுமந்து தீக்கணுமேனு கெச்சமனில போய் ரத்த வேர்வை சிந்த போறாரு, சிலுவைக்கு போற அன்னு ராத்திரியில அவங்களுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட், நம்மள யார் தெரியவர், நான் தான் நீதான், அதே சண்டை நடக்குது, உடுக்குள்ள குசு குசுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏசு அவங்களுக்கு உணர்த்தும்படி எந்திரிச்சு தவளை கட்டி காலை கழுவுறாரு, ஒருத்தர் ஒருத்தர் கால் கழுவு, இதைத்தான் நீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னு. ஏன்னா சுய பெருமை, அன்று ராத்திரியில கொஞ்சம் கூட பரிதவிப்பு இல்லாம தேவகுமாரன் இவ்வளவு பாடுபடுவாருன்னு தங்க சுயத்துல பெருமையில தன் பேரை உயர்த்திக்கணும்ன்றதுல எந்த அளவுக்கு முழுகி போயிருக்கிறாங்கன்னா, எந்த மோசம், எவ்வளவு செல்ஃபிஷ் தான் இந்த இதயம் தாங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. நம்ம என்ன அவங்கள பார்த்து இது சொல்ற மாதிரி இல்ல, இந்த இதயம் தான் நம்மள இறுக்கி பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு இயேசு தாழ்மையை பத்தி கற்றுக் கொடுத்தாலும் நம்முடைய லட்சியம், நம்முடைய பெருமை, நம்ம சுய மகிமை விடமாட்டோம். அவங்களை பார்த்து நம்ம பார்க்கலாம், ஆனா தேவகுமார் தெரியும், அந்த சிலுவையில அவர் சுமந்து எந்த அளவுக்கு அந்த பெருமை அவங்க இதயத்துல இருந்துச்சு, அவர் சிலுவையில சுமந்து அவர் சரீரம் உடைஞ்சு நொறுங்கி அவர் ரத்தம் விட்டு அதை வந்து இயேசு பரிசுத்தாவியை அவங்க அப்ளை பண்ணும் போது தான் அந்த பெருமை உடஞ்சிச்சு, அந்த பெருமை உடஞ்சிச்சு. பாருங்களேன், நம்ம அப்படி அப்படி ஒரு இந்த அளவுக்கு அந்த விரித்தனமா லட்சியமா இருக்கிற அந்த மக்கள் இங்க வந்து இயேசு கிட்ட கேட்கும் போது எப்படி கேட்கறாங்க, ஒரு வேண்டா வெறுப்பா கேட்கறாங்க. நம்ம சில நேரங்களில் ஒரு காரியத்தை வாங்க போகும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நமக்கு வாங்கியே வாங்கியிருந்தோம்னு இருக்கும், ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிச்சோன்னா அவன் விலை ஜாஸ்தி சொல்லிடுவான். அதனால எவ்வளோப்பா இது, இதுக்கெல்லாம் இவ்வளோ வேலையா போப்பான்னு போ, வர மாதிரி போறதும் வருதும் பண்ணுவோம் இல்லைங்களா கிருஷா, அந்த மாதிரி தான் இவங்க கேள்வியை கேட்கறாங்க. பாருங்களேன், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவன், ஏசு அவங்க பார்த்து வச்சுட்டுக்கணும், ஃபியூச்சர்லாம் நல்லா பிளான் பண்ணுறீங்கப்பா, நல்லா புத்திசாலிங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு வேண்டா வெறுப்பா கேட்குற மாதிரி. ஆனால் என்ன அவங்களுக்கு தெரியாது, அவங்க வழி அருகேயில் என்ன பேசினாங்கன்றது மாத்திரம் இல்லை, அவங்க உள்ளந்திரங்கள் எல்லாம் அறிந்த தேவன்கிட்ட பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு அறியல. அதனால பாருங்களேன், இந்த மூணு காஸ்பல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிசயம், எவ்வளோ ஏசு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பார், எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காரு. மலை பிரசங்கம் எடுத்து மீண்டும் 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 அவங்க இப்பத்தானே சொல்லி கொடுத்தாரு, என்னை பின்பற்றணும்னா தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துக்கணும், ஏறுறதில்ல, பெருமை இருக்கிற வரைக்கும் அது எட்டவே எட்டாது, உரைக்கவே உரைக்காது, ஏறுறதே தன்னைத்தானே வெறுக்கணும். நான் எப்படி இந்த ராஜ்யத்தின் டீல்ல எனக்கு என்ன கிடைக்கும், அதான் நம்ம அவங்களை பார்த்து ரொம்ப கேவலமா பேசலாம், அவங்களை கேலி பண்ணலாம், சிரிக்கலாம். அதே பெருமை ஆளுகிற இதயத்தோடு தான் நாமளும் இருக்கிறோம், நாமளும் இருக்கிறோம். அது நம்ம வெளிப்படுத்தாம இருக்கலாம், அது நமக்கு நமக்குள்ளேயே இருக்கு. அதை நம்ம உணர்ந்து அதுக்காக நம்ம மனம் திரும்பாம இருந்தோம்னா, உங்களை அழிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சபையில இருந்து இந்த சபையும் அழிக்கிறதுக்கு சாத்தானுடைய கருவியா நீங்க மாறிடுவீங்க. இந்த பெருமை உங்களுக்குள்ள அழியலன்னா, நான் தான் முதல், நான் தான், நான் தான்றது அழியலன்னா, இது திருப்பி 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 சபைகள்ல நடக்குதுங்க. ஏன், எத்தனையோ கண்ணீர்களோடு வருஷங்களோடு தூக்கம் கெட்டு தியாகத்தை செய்து எவ்வளோ தன் உழைப்பெல்லாம் போட்டு 30-35 வருஷம் ஒரு பாஸ்டர் சர்ச்சை கட்டி வைப்பாரு. அங்க இருக்கிற 2-3 பேர் பெருமை பிடிச்சவனுங்க அந்த சர்ச்சையே ஒன்றும் இல்லாம பிரிச்சு, அந்த சர்ச்சையே ஒன்றும் இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய காரியம் இந்த பெருமை. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படலாம் நடந்திருக்கு, திருப்பி திருப்பி அதான் கதை. நம்ம சர்ச்சையும் நடக்கும், நடக்கலாம். இந்த பெருமை தாண்டி நம்ம மனம் திரும்பி உணர்ந்து இதுல திருந்தல, சாத்தா அவங்கள நிச்சயமா பயன்படுத்தி இந்த உங்களை அழிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சபையே அழிக்கிறது கூட உங்களை கருவியா பயன்படுத்துவான். அருது ஆண்டவர் தான் நம்ம ஹிருதயத்தை உணர்ந்து நம்ம இதுல இருந்து திருந்துறதுக்கு நம்ம உதவி செய்யட்டோம். ஓகே, ஆண்டவர் இவங்களை கேட்கிறாங்க, ஆண்டவர் உடனே பதில் சொல்லல, வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்கிற மாதிரி கேட்ட உடனே பாருங்களேன், 9:33
அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்மம் பண்ணுவீர்கள் என்று கேட்டார்.
அடுத்து
அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள்.
என்னாவது, இவங்க இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தேவராஜ்யத்தில் எவன் பெரியவன் ஆண்டவரே அப்படின்னு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்குற மாதிரி அவர் ஒன்றும் பேசாமல் வந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள வந்து வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கு அவங்க கேட்குறாரு, நீங்கள் வழியிலன்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், வழியில நீங்கள் எதை குறித்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? இதான் அடிக்கிற அளவுக்கு, ஒருத்தர் அடிதடி ஆகிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிடிச்சிட்டாரு பாருங்களேன், பிடிச்சிட்டார். ஆண்டவரே உங்ககிட்ட மறைக்க முடியுமா, எங்கள் இருதயங்கள் அறிந்தவர், வழியில் எதை குறித்து யார் ஒத்துக்குவாங்க? ஏசு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கோம். ஏசுக்கிட்ட நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏசுக்கிட்ட நீங்கள் தப்ப முடியாதுங்க. ஒருவேளை நீங்கள் ஏசு இங்கே இருந்திருந்தா நீங்கள் வழியில் வரும்போதே கேட்டுப்பாரு. நீங்கள் வரும்போது காரில் இல்லை பைக்கில் சர்ச்சுக்கு வரும்போது எதை குறித்து தர்மம் பண்ணிட்டு வந்தீங்க? போன வாரம் எதை குறித்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க வீட்டில்? எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட போதகர்கிட்ட இருக்கிறது எப்படி தெரியுங்களா? போன வாரம் உங்களுக்கு என்ன நான் பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியும் அவருக்கு, எப்படி இருக்கும் அவர்கிட்ட. சில நேரங்களில் நானே ஏதோ தெரியாமல் பிரசங்கம் எடுக்கும்போது ஒரு பாஸ்ட் ஜெனரலியா அதாவது நம்ம வீட்டில் எப்படி பார்த்தாரா அதை பற்றியே பிரசங்கம் பண்ணுறாருன்னு இருக்கும் அவர் வார்த்தை. ஏசுக்கு எப்படி தெரியும் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்களா, நீங்கள் வழியில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒத்துக்குவாங்களா அவங்க? அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நேரத்தில் நிர்வாகமாக நிற்க வச்ச மாதிரி அமைதியெல்லாம் இருந்தாங்க. என்னத்தை பேசுறது? தங்கள் இருதயத்தின் ஆழத்தை உணர்ந்த தேவன் அவருக்கு முன்னாடி என்ன பேச முடியும்? ஒருத்தர் ஒருத்தர் எவன் பெரியவன் அப்படின்னு அடிக்கிற அளவுக்கு சண்டை போட்டவங்க, அதுதான் முக்கியம். அப்படி சொல்லுவாங்களா, ஆண்டவரே எங்களில் யார், நீங்கள் மரணத்தை பற்றி பேசுறீங்க, இப்போ பாடுபடணும்னு பேசுறீங்க, ஆனால் எங்களுக்கு பெருசு என்ன தெரியுமா? நான் பெரியவன் ஆக முடியுமா இதனால? எங்களில் பெரிய என்ன வளர்த்துக்க முடியுமா? என் பேரை உங்க உயர்த்த முடியுமா? அதுதான் எனக்கு தேவை. அதுக்கு தான் அவங்க பின்னாடி வரேன். யாராவது சொல்லுவாங்களா? அதுதான் அவங்க பிரச்சனை. ஒருத்தர் சொல்றாரு, மனுஷன் எதை வேண்டாலும் அறிக்கை ஏற்றுவான், எதை பத்தியும் அறிக்கை ஏற்றுவான், தன்னுடைய பெருமையின் பாவத்தை ஒண்டி அறிக்கையிட மாட்டான். அதுக்கு வேற வேற பேரை கொடுத்துக்குவான், தன்மானவன் பேரை கொடுத்துக்குவான், சுயமரியாதையின் பேரை கொடுத்துக்குவான், சுய தற்காப்பின் பேரை கொடுத்துக்குவான். இது பெருமை ஆண்டவரே, இந்த பெருமைனால தான் நான் வாழ்க்கையில கெட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய அலங்காரம் அகந்த கிருபையில வளர முடியாத நிலையில் இருக்கிறதுக்கு, பராமரிப்புல என்னை கொட்டு 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 நீ கொட்டுறதுக்கு, என்னை உயர்த்தாம இருக்கிறதுக்கு காரணம் என் பெருமை ஆண்டவரே. எப்ப என் பெருமையை விடுவனோ அப்பதான் என்னை உயர்த்துவீங்க. என் பெருமை ஆண்டவரே, எந்த மனுஷன் எத்தனை பேரை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு? அதை ஒத்துக்க மாட்டான் மனுஷன், அவங்கள ஒத்துக்காம சைலண்டா இருந்துட்டான், சைலண்டா இருந்துட்டாங்க. ஏசு என்ன பண்றாரு? 35 வசனத்தில்,
அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து எவனாயினும் முதல்வனாய் இருக்க விரும்பினார்.
சரி, அவர் உட்கார்ந்து அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிரவையும் அழைத்து, இது வந்து ஒரு ஒரு அபிஷியல் லாங்குவேஜ், ஒரு ரபி வந்து ஏதாவது கோபிப்புக்குறதுக்கு முன்னாடி அவர் உட்காருவாரு, இந்த பாஸ்டர் ஒரு ஒரு விதத்துல உட்கார்ந்து சீஷர்களை அழைப்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லாம் மலை பிரசங்கத்துல மலையில் ஏறி போய் அவர் உட்கார்ந்து தன் சீஷர்களை, அப்படின்னா ஒரு ரபி செய்யற ஒரு ஒரு பாஸ்டர் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு போதனை வரப்போகுது, முக்கியமான ஒரு டீச்சிங் வரப்போகுது. மாஸ்டர் உட்கார்ந்துட்டாரு, உட்கார்ந்து சீஷர்களை கூப்பிட்டுருக்காரு, ஒரு ஸ்பெஷல் லெசன், ஆழமான பாடம் வரப்போகுது. அதான் செட்டிங். அப்படி வரும்போது தான் நம்ம மத்தேயுக்கு வரோம். இவங்க வழியில் ஆர்கியூ பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவரும் கேள்வி கேட்குறாரு. திருப்பி கேள்வி கேட்ட பிறகு அவர் மௌனமாக இருக்கிறாங்க. மௌனமாக ஆன பிறகு தான் மத்தேயு 18:2 என்ன வருது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுடைய பதிலாம் புரட்சிகரமானது. பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிற அந்த சீஷர்களுக்கு யார் பெரியவன் ஆக முடியும்ன்ற அளவுக்கு அவங்க கனவுலாம் ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி, ஒரு குண்டை தூக்கி போடுற யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு இது, என் சீஷன் ஆகணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு வரணும், உன் ஜீவனை காப்பாற்ற நினைத்த அதை இழக்கணும்னு சொன்ன இயேசு, இங்க நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா புள்ளைய போல ஆகணும், ஒரு புள்ளைய போல ஆகணும். ஒரு புள்ளைய கூப்பிடுறாரு, அந்த புள்ளைய கூப்பிட்டு அங்க நடுவுல நிறுத்துறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இது யார் புள்ள, சில பேர் ட்ரெடிஷன் சொல்லுது பேதுருடைய வீடு, அது பேதுருடைய ஒரு குழந்தையா இருக்கலாம், நமக்கு தெரியல, வி டோன்ட் நோ. பைபிள்ல சொல்ல நம்ம எப்படி ஒரு வேலை இருக்கலாம், வி டோன்ட் நோ. புள்ள என்னும் போது சிறு குழந்தை, டாட்லர், ரொம்ப தவி தவி வர குழந்தை, நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிற குழந்தை, அதை கூப்பிடுறாரு, அது உடனே வருது. பாருங்களா, அதுலேயே ஒரு ப்ராக்டிக்கல் தியாலஜி நம்ம படிக்கலாம். ஏசு கூப்பிட்டா வரணும். இந்த பிள்ளைக்கு தெரியுது பாருங்க, இத்தனை கோடானி கோடி மக்களுக்கு தெரியல, ஏசு கூப்பிட்டா வரணும். அந்த புள்ள வந்துச்சு. வந்து அந்த பிள்ளைக்கு ரெண்டு ஆக்ஷன் செய்கிறாரு, அதில் ரெண்டு காரணம் இருக்கு. மத்தையும் மார்க்க பார்த்தீங்கன்னா அந்த புள்ள வந்த பிறகு அந்த புள்ளைய பிடிச்சி நடுவில் வைக்கிறார். நடுவில் வச்சு தேவ ராஜ்யத்தில் நுழையத்துக்கு இருக்க வேண்டிய தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுக்குறார். அது கற்றுக் கொடுத்து முடிச்ச பிறகு அந்த புள்ளைய தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள நமக்குள்ள இருக்க வேண்டிய தாழ்மை, மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். அது அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ அந்த புள்ளைய எடுத்து நடுவில் நிற்க வச்சு அவங்க கனவுல ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இதான் அந்த வசனம் பாருங்க, 3வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு அதை வலியுறுத்தது எப்படின்னா, ஒரு ரபி மாதிரி அவர் உட்கார்ந்து சீஷர்களை மாஸ்டர் அழைத்து முக்கியமானது சொல்ல போறாரு அப்படின்னு வலியுறுத்துறாரு. மேத்யூ எப்படி வலியுறுத்துறாரு, எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் பயன்படுத்துறாருன்னு கவனிச்சு பாருங்க. தேவகுமாரன் சொன்னாவே நம்ம கேட்கணும், இங்க மெய்யாகவே அஷூரட்லி நிச்சயமாக என் ராஜ்யத்தின் கோட்பாடப்பா கட்டளாப்பா இது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு ஸ்ட்ராங் நெகேஷன், நெகட்டிவ் வார்த்தை, முடியாது, ஆக ஆக விட்டால், சீஷர்களாக இருங்க யாராவது இருங்க, நீங்க பேதுருவாயிரு யோவானாயிரு எங்க நெஞ்சில கூட படுத்தது, யார் இருந்தாலும் இப்படி ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. நம்முடைய நித்திய ரட்சிப்பின் அவசியம், எசென்சியல் கண்டிஷன் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இதுல தேவ ராஜ்யத்துக்குள்ள முதலாவது நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், நல்ல தமிழ்ல நல்லதா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒரு போக்குல போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கீங்க, அந்த எண்ணத்தை கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டு உங்க சிந்தனை மாறாவிட்டால், அந்த கம்ப்ளீட்டா மாத்தி வேற டைரக்ஷன் போகாவிட்டால், இதுல இருந்து மனம் திரும்பாவிட்டால், பாருங்களேன், உங்க மனது மாறணும், உங்க போக்கு மாறணும், உங்க ஆவி மாறணும், உங்க சிந்தனை மாறி உங்களை பத்தியும் பரலோக ராஜ்யத்தை குறித்து உங்க சிந்தனை மாத்திக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. உங்களுடைய லட்சியம், உங்களுடைய பெருமை, உங்களுடைய பிரஸ்டீஜ், உங்களுடைய அகங்காரம், இதெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா வெளிப்படுத்தி இல்லை இந்த கேள்வியில. இதெல்லாம் நீங்க மனம் திரும்பி கொன்னு இதை குவிக்காவிட்டா பரலோக ராஜ்யத்துல வரவே முடியாது. பாருங்களேன், மனம் திரும்பணும், கன்வர்ட்னு இங்கிலீஷ்ல வருது, மாறும், மனம் மாறணும், மனம் மாறணும், கன்வெர்ட். நல்லா ரிப்பென்ட் நல்ல வார்த்தை, ஏன்னா கன்வெர்ட்னு போட்டா இப்பெல்லாம் கன்வெர்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுமா? கன்வெர்ட்னா என்ன, இப்போ காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கும் கன்வெர்ட் ஆயிட்டேன்னு பயன்படுத்துறாங்க, அது மதம் மாற்றம் இருக்கு சரிங்களா. இப்போ ஓகே, நானும் கன்வெர்ட் ஆயிட்டேங்க, சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மெம்பர் ஆயிட்டேன், கம்யூனியன் எடுக்கிற கன்வெர்டடா, அப்போ அதை ஒத்துக்குவாரா இயேசு? அது இல்லை சொன்னது அவர். மனம் திரும்பி எப்படிங்க மாறணும் இயேசு? எந்த அளவுக்குங்க மனம் திரும்பணும் இயேசு? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா எந்த அளவுக்கு நீ மனம் மாறி இருக்கணும் தெரியுமா? எந்த அளவுக்கு? பிள்ளையை போல் ஆகாவிட்டார். உன் மனம் திரும்பல, இது எந்த அளவுக்கு இருக்கணும்? மனம் திரும்பணும், கன்வர்ஷனுடைய அவசியம். அந்த கன்வர்ஷன் எதுல வெளிப்படணும்? குழந்தையை போல் தாழ்மையில வெளிப்படாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்திலே வர முடியாது. எந்த அளவுக்கு மனம் திரும்புதல் இருக்கணும், அது வெறும் வார்த்தையில சொல்லாம. ஒரு எக்ஸாம்பிள், இந்த குழந்தைய பார், ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இல்லைங்களா. ஒரு குழந்தைய பார், குழந்தைய போல மாறணும்னா என்ன என்ன அர்த்தம், என்னத்தை சொல்றாரு யோசிச்சு பாருங்க. குழந்தைகளை போல சைல்டிஷா இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லல. குழந்தைஷா நம்ம இவங்க சைல்டிஷா தான் இருக்கிறாங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா குழந்தைங்க மாதிரி, அதை பத்தி ஆண்டவர் பேசல. இன்னும் குழந்தைகளை போல நம்ம சிந்திக்கணும்னு இல்லை, நம்ம முதிர்ந்தவர்களா சிந்திக்கணும்னு ஒன்னு குழந்தையர்ல சொல்லுது. அப்ப குழந்தைய போல மாறணும்னா என்ன? குழந்தைய அதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஏற்கனவே தப்பான எண்ணங்கள் குழந்தைய போல இருக்கிறதா எடுத்துடணும். பாருங்களா, உலகத்துல இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் குழந்தை தெய்வீகமானது, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அது பைபிள் நமக்கு அதை சொல்லி கொடுக்கல. தட்ஸ் ராங், தப்பான எண்ணம். சில பேர் அப்படிலாம் எழுதுறவங்க, பாட்டு எழுதுறவங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்களே இருக்காரு. குழந்தை இருந்தால் தான் தெரியும் தெய்வீகமானதெல்லாம் பேசிட்டு, அது தப்பு. வேதம் என்ன சொல்லுது? குழந்தைகளுக்கு தங்களுக்குள்ளேயே எந்த விதமான நற்குணம் வேதம் இருக்கிறதா சொல்லல. அதுக்கு ஆப்போசிட், குழந்தைகள் பாவத்தில் கர்த்தம் தரிக்கப்படுகிறார்கள், ஆதாமுடைய குற்றம் அவங்க மேல இருக்கிறது, கர்ப்பத்தில இருந்தே வழிவிலகி பொய் பேசி போகிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப சுயநலம், ஈகோ சென்ட்ரிக் குழந்தைகள் தான். அதான் வேதம் சொல்லுது, நம்முடைய அனுபவம் அதான் சொல்லுது, அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க குழந்தைகளை போல ஆகணும்னா, இதுல வந்து குழந்தைங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள உள்ளார்ந்து இருக்கக்கூடிய எந்த நற்குணத்தை பத்தியும் பேசல, ஏன்னா இந்த நற்குணம் அவங்களுக்குள்ள இல்ல. குழந்தைக்குள்ள இயற்கையா இருக்கக்கூடிய எந்த நற்குணத்தை பத்தியும் பேசாம அவங்களுக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய நிலைமைய குறித்து நமக்கு சொல்ற. அவங்களுக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு உதவியற்ற, எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் மேல் சார்ந்து, அவங்களுடைய கான்சியஸ்னஸ், நான் ஹெல்ப்லெஸ் என்ற ஒரு கான்சியஸ்னஸ், எதுக்கெடுத்தாலும் பெற்றோர்கள் நாடுற ஒரு கான்சியஸ்னஸ் பத்தி பேசுற. இயேசு வந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து, நீங்கெல்லாம் பெரிய குதிரை மேல உட்காந்து இறங்கி கீழே முட்டி போட்டு இந்த குழந்தை மாதிரி ஆகுங்க அப்படின்னு, அந்த குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த நற்குணம் இல்லை பாருங்களா. ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் வேர்ச்சுவை பத்தி பேசல, ஒரு அப்ஜெக்டிவ் கண்டிஷன் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அதாவது சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் தமிழ்ல என்ன சொல்றது? ஒரு அகநிலை. அகநிலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும், சப்ஜெக்டிவ்னா ஒரு அகநிலை. அந்த குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்குணம், நல்லது தானாவே இருக்கக்கூடிய குணத்தை பத்தி அவர் பேசல. அந்த குழந்தைக்கு வெளியில இருக்கக்கூடிய நிலைமை என்ன மாதிரி நிலைமை? ஒரு 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 பாதிக்கப்படக்கூடிய குழந்தை, கீழே விழுந்துடக்கூடிய குழந்தை, ஒரு எல்லாத்துக்கும் சார்ந்திருக்கக்கூடிய குழந்தை, ஒரு உதவியற்ற நிலையில பலவீனமான இருக்கக்கூடிய நிலையை பத்தி பேசுற. அப்படி நீங்க அந்த நிலையில் நீங்கள் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி, எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கணும், உங்களுடைய ஆவிக்குரிய சார்ந்திருக்கக்கூடிய உதவியற்ற நிலைமை, பலவீனமான நிலைமை, அந்த குழந்தைகள் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள ரீப்ரொடியூஸ் ஆகலன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மீண்டுமாக அந்த குழந்தையில் இருக்கக்கூடிய, அந்த வெளியில் இருக்கக்கூடிய உதவியற்ற நில, ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டு உங்களுக்குள்ள உருவம் ஆகலன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒரு குழந்தைய பாக்குறோம் இல்லைங்களா, குழந்தைகிட்ட பார்த்து படிச்சுக்கங்க, நாங்க லைவ் எக்ஸாம்பிள் வைக்கிறார். நீங்க படிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாரு படிச்சுக்கணும்னு. என் மக எல்லாத்துலயும் நம்ம மேல டிபெண்ட் இல்லைங்களா. கடந்த நான் வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால கடந்த 5 வருஷமா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. எல்லாத்துக்கும் நம்ம மேல டிபெண்ட். அந்த குழந்தைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைக்கு பல்லு விளக்கணும், முகம் கழுவணும், அதுவே சோப் போட்டுக்க முடியாது, நம்ம தான் கழுவி விடணும், டவல் எடுத்து வைப் பண்ணி வைக்கணும், பால் எடுத்து கொடுக்கணும், அது குடிக்க வைக்கணும், அதுக்கு சாப்பாடுக்கு நம்ம உதவி செய்யணும், டாய்லெட் போடணும் உதவி செய்யணும், கார் ஏற்றி விடணும், நான் பிடிச்சி காரை ஏற்றி விடணும், கார்லேருந்து இறக்கணும், அது துணி போடணும்னா உதவி செய்யணும், அது நடக்கும்போது கையை பிடிச்சிட்டு போகணும், கேர்ஃபுல்லாக ரோடில் பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் டிபெண்ட், அப்பா மேலே அம்மா மேலே சார்ந்து. அது மெடிசன் குடிக்கும் போது ஏதாவது கஷ்டமாக கசப்பாக மெடிசன் கோல்டு கில்டு வந்துட்டா அப்பா கையை பிடிச்சிக்கணும், கை கொடு பிடிச்சிட்டு அப்படியே கை பிடிச்சிக்கிறாவோ ஒரு ஸ்ட்ரென்த் வர மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல், கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே குடிக்கும், ஒரு சார்ந்து இருக்கிற ஒரு இது. ஒரு டேட் கையொட்டி டேடுடைய கையை பிடிச்சிக்கணும். நைட்டு நைட்டு தூங்கும் போது கனவுல தினவுல திடீர்னு எந்திரிச்சிட்டுன்னா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இல்லை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் படுத்துக்கலாம். அதனோட உதவியற்ற நிலைமை, அதனுடைய சார்ந்திருக்கிற நிலைமையை குறித்து எவ்வளோ உணர்வு பூர்வமாக அந்த குழந்தை இருக்கு யோசிச்சு பாருங்க. ரொம்ப டிபெண்ட், அந்த குழந்தைய நம்ம பாதி கவனிக்காம போனோம்னா ரொம்ப காயப்படலாம், தாக்கப்படலாம். எங்கள் பாரு அப்பா கையை பிடிச்சிட்டோம், எங்கள் வைஃப் கூட போகும்போது இருமா வர முடியாதுமா இல்லை டேடி கூடா டேடி கூடா டேடி கூடா டேடி கூட தான் போவோம், டேடி கூட தான் கையை பிடிச்சிக்கணும். போன ஃப்ரைடே வந்து இந்த சாமி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னை விட்டு போயிடுறீங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டு பக்கத்துலேயே அது உட்காந்துருச்சு, உட்காந்து நீங்கள் பிரசங்க எடுக்கும்போது இங்கே உட்காந்துக்கிறான், அது ஒரு ரிக்வஸ்ட், இங்கே உட்காந்துக்கிட்டான், கூட தான் இருக்கணும், டேடி கூட இருக்கணும். இந்த புள்ள எந்த அளவுக்கு நம்மள சார்ந்து இருக்குது, எவ்வளோ டிபெண்டபிள், எவ்வளோ ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம அதுகிட்டேருந்து பார்த்து படிக்கணும். அந்த நிலைமையை நாம் மனம் திரும்பி அந்த குழந்தை போல் மாறாவிட்டால் நம்ம மனம் திரும்பினதுக்கு அடையாளமே இல்லை. ஒரு பிள்ளைய அவர் அங்கே இயேசு கூப்பிடுறாரு, அந்த பிள்ளை ஏதோ அவர் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இவர் சிரிச்சு கூப்பிட்ட உடனே அந்த பிள்ளை அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வருது. ஓடி வந்தவனே அது தூக்குறாரு, தூக்கி தன் தோல் மேலே போட்டுக்கிறாரு, போட்டுக்கிட்டு அதனோட ரெஸ்பான்ஸ் என்ன, ஒரு ஹெல்ப்லெஸ், ஒரு ஒரு பாதிக்கப்பட யாருன்னா தூக்கக்கூடிய எல்லாருமேலையும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை உங்களுக்கு இல்லையே, ஆவிக்கூறிய விதத்தில் அந்த நிலையை நீங்கள் உணராம உங்களுடைய லட்சியத்தை குறித்து, உங்களுடைய பெருமையை குறித்து, உங்களுடைய பெரிதான ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து நீங்க இருக்கிற மக்களே, நீங்க மனம் திரும்பி அந்த உதவியற்ற பிள்ளையின் நிலைக்கு நீங்க மாறாவிட்டாலே ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. உங்களை குறித்த பெரிதான எண்ணங்கள், சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் ஆவிக்கூறிய விதத்தில் உங்களுடைய அதோகதியின் நிலைமை, உங்களுடைய தரித்திர நிலைமை, உங்களுடைய உதவியற்ற நிலைமை, உங்களுடைய பலவீன நிலைமையை உணராம இருக்கிற மக்களே, நீங்க தேவனுக்கு முன்பதாக எந்த நற்கிரியையும் செய்து எந்த நற்கிரியையும் செய்து அவருக்கு உங்களை மெச்சத்துக் கொள்ளும்படிக்கு செய்து கொள்ள முடியாதே என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லையே, என்ன பெருமை. இந்த அவேர்னஸ், என்னுடைய பலவீனம், என்னுடைய சீர்கேடு, என்னுடைய பாவத்தில் நான் எந்த அளவுக்கு சீர்கேட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு பாவின்றதை உணர்ந்து உங்களுடைய உதவியற்ற நிலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா, எந்த அளவுக்கு தேவ கிருபையில் நீங்கள் சார்ந்திருக்கணும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, தேவ கிருபை இல்லைனா, ஆண்டவர் உதவி இல்லைனா என்னால் ஒன்றுமே அடைய முடியாதுன்ற அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறீங்களா. நீங்கள் மனம் திரும்பி அந்த நிலைக்கு வர வரைக்கும் பரலோகத்தில் பெரியவன்றதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பரலோகத்துக்குள்ளேயே நிலைய முடியாது. நீங்க பெரியது பெருசாகணும், பரலோகத்தில் பெரியவனை பத்தி பேச விடுங்க, அதுக்குள்ளேயே வர முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட் லெசன் ஆஃப் ஹியூமிலிட்டி என்ன தெரியுமா, நீங்க பரலோக ராஜ்யத்தை குறித்த அளவுக்கு அது வந்து உங்களுடைய சொந்த முயற்சியினாலேயோ சொந்த இதனாலேயோ திறமையினாலேயோ ஒரு ஒரு ஏணியை வச்சு ஏறி பெருசாயிடுறது இல்லை, சாதிச்சிடுறது இல்லை பரலோக ராஜ்யம் வேலை. உங்களுடைய தரித்திர தன்மையை, உங்களுடைய இயலாமையை உணர்ந்து தேவன் மேல் சார்ந்திருந்து அவருடைய உதவி எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்திருக்கிறீங்க, உங்க சீர்கேடு எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறீங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழையத்துக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தாழ்மை, தாழ்மை தாங்க பாருங்களேன். நீங்க தேவ ராஜ்யத்துல பெரிசா ஆறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த எண்ணம் புரட்சிகரமாக உங்க வாழ்க்கை மாறி இந்த மனநிலமை மாறலாம், வரல வர பெரிய வந்தவங்க நீங்க அதுக்குள்ளேயே வர முடியாது, வர முடியாது. பொசிஷன்ஸை பத்தி பேசுறீங்க, அதுக்குள்ளேயே நீங்க வர முடியாது. ரிப்பென்ட், யூ மஸ்ட் பி கன்வெர்ட்டட், நீங்க மாறும். பரிசுத்தாவியினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு பரிசுத்தாவியினால அந்த பரிசுத்தாவியினுடைய நிர்வாணமாக்கக்கூடிய வேலை, என்னுடைய நீதி எல்லாம் ஒன்னும் இல்லை, தற்காலிகமானது பந்தாலாம் ஒன்னும் இல்லை, என்ன தூக்கி போட்டு நான் ஒன்னும் இல்லை, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விதத்துல நான் கெட்டவன் மோசவன், எந்த நற்கிரியா எனக்குள்ள இருந்து உணர்ந்து இருக்கிறீங்களா? ஒரு கேட்டகிசம்ல வருது, ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒர்க் வந்து ஃப்ளேவர் சொல்றார், தி சென்ஸ் ஆஃப் தி டிப்ளோரபிள் மிஸ்ரி ஆஃப் மை ஃபால் அண்ட் டிப்ராவிட்டி. ரொம்ப நல்ல ஃப்ரேஸ், தி டிப்ளோரபிள் மிஸ்ரி ஆஃப் மை டிப்ராவிட்டி, என்னுடைய சீர்கேடின் அகோர நிலைமையின் உணர்வு, எந்த அளவுக்கு வீழ்ச்சி எனக்கு சென்றுச்சு, அதை பத்தி சென்ஸ் உங்களுக்கு இருக்கா? சென்ஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன், கடவுள் நம்மள அவர் சாயலா படைச்சார்னு பாக்குறோம், அவர் சாயலா படைக்கும் போது எந்த சாயல் படைச்சாரு? பரிசுத்த சாயலா படைச்சார். அவர் எப்படி பரிசுத்தரோ அந்த மாதிரி பரிசுத்த சாயலா, அந்த பரிசுத்த சாயல் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குது? பரிசுத்தம்னாவே பிடிக்க மாட்டேங்குதே, பரிசுத்தத்துக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இருக்குது, பரிசுத்தம்னா என்னன்னே தெரியலையே நமக்கு, பரிசுத்தம் ரொம்ப நேரம் பரிசுத்தம் இருந்தானா போர் அடிக்குதே, எந்த அளவுக்கு பிசாசு சாயலா நான் மாறிட்டேன், எந்த அளவுக்கு சீர்கெட்டு நான் போனேன், கடவுள் சாயலா என்ன படைச்ச நான் டிப்ளோரபிள் மிஸ்ட்ரி ஆஃப் மை ஃபால் டிப்ராவிட்டி, எந்த அளவுக்கு நான் ஐட்ட கெட்டு போனேனே, இப்படி ஆகி போனேனே நான் என்ற உணர்வு, என் இருதயத்தின் சீர்கேடின் ஆழத்தின் உணர்வு எந்த அளவுக்கு உனக்கு ஏற்பட்டிருக்கா, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கணும்னா நீ ஒரு உதவியற்ற நிலைமையற்ற ஒரு ஹெல்ப்லெஸ் குழந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு உனக்கு ஏற்பட்டிருக்கா, நீ மனம் திரும்பி குழந்தைய போல் மாறாவிட்டா, இந்த அளவுக்கு உனக்கு மனம் திரும்புதல் ஏற்படாவிட்டால் நீயா சாதிச்சிட முடியும், நீயா பண்ணிட முடியும், உன்னை பத்தி பெரிதான எண்ணங்கள் உனக்கு இருந்துச்சுன்னா ராஜ்யத்துக்குள்ளேயே வர முடியாது, நீ ராஜ்யத்துக்குள்ளேயே வர முடியாது. நம்ம விசுவாச அறிக்கை சொல்லலையா, பாவம் என்ன நமக்கு பண்ணுச்சு? வீழ்ச்சி. பாவத்தில் நம்மளை மறித்தவர்களாக, முற்றிலுமாக சரீரத்திலையும் ஆத்மாலையும் சகல பாகங்களையும் சீர்கேடு உள்ளவர்களாக, பாவ ஆதாமின் குற்றம் நம்மேல் சுமத்தப்பட்டு, முழுமையாக சீர்கேடான இயற்கையால பாவத்தில் பிறப்பிக்கப்பட்டு, கோபாக்கினையின் பிள்ளைகளாக, பாவத்தின் ஊழியக்காரர்களாக, மரணத்துக்கு அடிமைகளாக, எல்லா ஆவிக்குரிய சரீர நித்திய துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். அது எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு என்னுடைய சீர்கேடின் ஆழத்தை நான் அறிஞ்சு, என்னுடைய உதவியற்ற நிலைமை நான் உணர்ந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நீ மனம் திரும்பி ஆழமா திரும்பி அந்த அளவுக்கு குழந்தை மாதிரி ஆகலன்னா, யூ கெனாட். அந்த ஒரிஜினல் சின் நமக்கு என்ன பண்ணிச்சா, அட்டர்லி இன்டிஸ்போஸ்ட், டிசேபிள்ட், மேட் ஆப்போசிட் டு ஆல் குட், முற்றிலுமாக இயலாமை உள்ளவர்களாக, அதை செய்வதற்கும் மனதோ மனசோ விருப்பமோ இல்லாதவர்களாக, அதை செய்யவும் முடியாதவர்களாக, எல்லா நன்மைக்கும் நேர் விரோதமாக, எல்லா தீமை விரும்பத்தக்கதாக நம்மளை மாற்றியிருக்கு. இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இதான் நம்ம, இதான் நமக்கு பண்ணியிருக்குது வீழ்ச்சி. தேவசாயலா படைக்கப்பட்டவங்க, தேவன் நமக்கு கிருபை கொடுத்து நமக்குள்ள ஏதாவது செய்யலாம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதேன்ற அளவுக்கு உதவியற்ற நிலைமை, உதவியற்ற நிலைமை. பரிசுத்தாவியானவர் நம்முடைய சீர்கேடை நமக்கு உணர்த்தி இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரா? இந்த அளவுக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கா? எல்லாம் அந்த குழந்தை மாதிரி சார்ந்து உதவியற்ற நிலைமையில பரிசுத்தாவி இந்த ஸ்ட்ரிப்பிங் ஹம்பிளிங் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னுவாங்க பியூரிட்டன், அதாவது நம்மளை நிர்வாணமாக்கி நம்மளை பந்தா பண்ணி உலகத்தில் ஏதோ வேஷம் போட்டுக்கிறோம், ஆனால் அவிக்குரிய நிலையில நான் என்னன்னு தேவ நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக, வீழ்ச்சிக்கு முன்பதாக என்னை பார்த்து சுருங்கி நொறுங்கிய நிர்வாணத்தில் கூணி குறுகி போற நிலைமை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்பட்டுக்கு, ஒண்ணுமே என்னால் முடியாது, என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லையே, என்னால் இயலாமல் உள்ளவனாச்சே நான், எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்த சென்ஸ் ஆஃப் டிப்ளோரபிள் மிஸ்ரி ஆஃப் தி ஃபால். தேவசாயல் எந்த அடையாளமும் இல்லை. இன்னொரு விதத்துல இது மீண்டுமாக அந்த முதல் ஃபர்ஸ்ட் பியாட்டிடியூட் தான் கொண்டு போறார். என்ன அந்த முதல் பியாட்டிடியூட்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அப்படிப்பட்டவங்க தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளேயே வர முடியும். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அது நடக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தேவ ராஜ்யத்தில் ஆதாமின் பிள்ளைகளாக எல்லாருடைய இருதயமும் பெருமை அகஞ்ச சாதனை போற நிலையில் ஊழியத்தையும் உணர்ந்து என்னால எல்லாமே உள்ளவர் தேவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளும்படிக்கு என்னால ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஒரு ஏனையும் நான் பரலோகத்துக்கும் ஆண்டவரின் மிச்சத்துக் கொள்றதுக்கும் நான் வைத்துக் கொள்ள முடியாதுன்ற எல்லாமே உணர் ஏற்பட்டிருக்கா. ஒரு அந்த ஆவியில் எளிமை தோக்காஸ் என்ற வார்த்தை அவன் கண்ணு போயிடுச்சு, அவன் கை கால தப்பாணி, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல கூணி குறுகி உக்காந்துட்டு மற்றவங்க பிச்சை போட்டாதான் அவனுக்கு எதுவும் உண்டு. தன் வெக்கத்தோடு நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, மற்றவங்க ஏதாவது செஞ்சாதான் ஹெல்ப்லெஸ்ஸாக உட்காந்து கூணி குறுகி பிச்சை எடுக்கிறான் பாருங்க. அதான் இந்த பிளஸ் புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமை உள்ளவன், ஆவியில் எளிமை உள்ளவன், அட்டர்லி டிபெண்ட். ஆண்டவரே நீங்க கிருபை கொடுக்கலண்ணா, நீங்க தயவு காட்டலண்ணா, நீங்க கைப்பிடிச்சு நடத்தலண்ணா, ஐ கான்ட் டூ எனிதிங். நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளை போல அந்த வெளிப்பிரகாரமா உதவி அற்ற அப்பா வரலன்னா நான் போலன்னா பட்லேருந்து எந்திரிக்கிறது இல்லை, நான் போலன்னா மூஞ்சி கழுவுறது இல்லை, எதுவும் செய்யாம எல்லாத்துலேயும் அப்பா மேல சார்ந்து என்னால முடியாது எனக்கு பலம் இல்லைன்னு கடவுள் மேல சார்ந்து இருக்கிற அளவுக்கு குழந்தைகள் போல் நீங்கள் மாறலன்னா பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நான் அடைய வேண்டிய அந்த காரியெல்லாம் விட்டுருணும் பாருங்களேன். இது ஒரு அருமையா ஒரு இல்லஸ்ட்ரேஷனா தாவீது ஒரு வசனத்துல சொல்றாரு, சங்கீதம் 131 படிங்க. பராமரிப்புல ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ ஒரு கலங்கி பயந்து இல்ல, பிதாவுடைய அன்புல நான் சார்ந்து இருக்கிறேன். ஒரு தாய் மேல மடியில படுத்திருக்கிற மாதிரி நிம்மதியா சமாதானமா நான் இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன். என்ன நான் தான் பார்த்துக்கணும், என்ன நான் தான் இல்லை, அந்தவரை நீங்க தான் என்ன பார்த்துக்கணும், உங்களை தான் சார்ந்திருக்கிறோம். ஒரு பிள்ளையை போல் அடல்ட் மாதிரி இல்லை, பிள்ளையை போல் அது உங்களுக்குள்ள ஆகலைன்னா மறுஜென்மம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மனத்தாழ்மை கொண்டு வருது. அது மறுஜென்மம் இல்லாம சுட்டு போட்டாலும் தாழ்மை வேஷம் போடனா தாழ்மை மாதிரி பேச கத்துக்கலாம், மனத்தாழ்மைன்றது வேற. அந்த மனத்தாழ்மை மறுஜென்மம் மட்டும்தான் கொண்டு வருது. எப்போ ஒரு மனுஷன் தன் தேவனுக்கு முன்பதாக பிரமாணத்துக்கு முன்பதாக தன்னுடைய சீர்கேடு நிர்வாணத்தை பார்த்து கூணி குறுகிறானோ அப்பத்தான் அந்த மனத்தாழ்மை வருது. அவனுக்கு தான் சாந்த குணம் உள்ளவர்கள் துயரப்படுகிறவர்கள், அவனுக்கு அந்த துயரம் அப்பத்தாங்க வருது, அப்பதான் வருது. அந்த துயரம் வடம்போத்தான் தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் கில்ட், தன்னுடைய குற்றம் எவ்வளவு பெருசு, தன்னுடைய உதவியற்ற நிலைமை எவ்வளவு பெருசுன்னு அவன் சார்ந்திருக்கிற படிக்கிறான், சார்ந்திருக்க படிக்கிறான். அப்பதான் அவனுக்கு டீச்சபிள் ஸ்பிரிட், என்னமே அறியாம நான் எவ்வளவு அறியாம இன்னும் படிச்சுக்கணும். குழந்தைங்க எப்படி புது புதுசா படிச்சுக்கா, அது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பெரியவங்க தான் பேசுறது, அகங்காரம் வரும்போது தான் நம்ம பேசுறது இல்லைங்களா. சின்ன குழந்தை இது என்ன, இது என்ன, என்ன இவ்வளவு இன்கிசிட்டு. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஞான பால் மேல் வாஞ்சியா இருங்க, வாஞ்சியா இருங்க. எவ்வளவு வசனங்கள் சொல்லுது மேத்யூ வென்றி ஒரு அருமையா சொல்றாரு ஒரு சுருக்கமாக, கன்வெர்ட்டிங் மனமாறுகிற கிருபை நம்மளை பிள்ளைகள் போல் மாற்றுகிறது. ஒன்னு குறைஞ்ச 14 சொல்ற முட்டாள் பிள்ளைகள் போல் அல்ல, இல்ல பேசிய 4 சொல்லுகிற அலமோதர கள்ளப்போதகத்தை அலமோதர பிள்ளைகள் போல் இல்ல, மத்திய 11 போட்டிருக்கிற விளையாடுற பிள்ளைகள் போல் இல்ல, எல்லாவற்றுக்கும் பிதாவின் மேல் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய ஞான பாலை ரத்தனத்தின் ஞான பாலை விரும்புகிற பிள்ளைகளாக, தேவன் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் பிதாவினுடைய கரிசனத்தில் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, எந்த கபடம் இல்லாமல் எந்த குற்றமும் இல்லாமல் துர்குணம் இல்லாமல் கட்டளைக்கு அடங்குற பிள்ளைகளாக மறுஜன்மம் தான் நம்மளை மாத்துது. ஆகவே இதுதான் பார்க்கிறோம் இந்த வசனத்தில் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் தேவராஜ்யத்துக்கு நுழைய வேண்டியதுக்கு இருக்க வேண்டிய தாழ்வு இல்லைங்களா, அதை தான் முதல்ல பார்க்கறோம். இன்னும் தேவராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள இருக்க வேண்டிய தாழ்மை, மற்ற அங்கத்தினர்களோடு இருக்க வேண்டிய தாழ்மை அடுத்த வசனங்களை நம்ம படிக்க போறோம். சில ஒரே ஒரு பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்துக்கு முன்பதாக உங்களை வச்சு நீங்க பார்க்கணும். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நான் சொன்னேன், 2021 காலத்தை நமக்கு ஏன் கொடுக்கிறாரு, விசுவாசிகளா இருக்கிறவங்களுக்கு நம்ம அழைப்பை உறுதிப்படுத்தணும். உண்மையாகவே நம்ம பரலோகத்துக்கு போறோம்னா, ஏன்னா கோடா கோடி மக்கள் நியாய தீர்ப்புல தான் போய் நின்றுகிட்டு அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க ரட்சிக்கவே படலை, அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவே முடியாது, அப்பத்தான் வஞ்சிக்கப்படுவாங்க. வேதத்துல சொல்லுது இல்லையா, அநேக பேர் நாங்க யாருமே தெரியாதுன்னு. அப்படி நம்ம ஏமாந்து போகாதபடிக்கு நம்ம அழைப்பையோ ரட்சிப்போ உறுதிப்படுத்தணும். நம்ம விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கணும். உண்மையாதா, உண்மையாவே தேவ பிள்ளையா நானு எப்ப சோதிச்சு பார்க்கறது, நியாய தீர்ப்புல இல்லைங்க, இப்பதான் அதுக்கு தான் டைம் நமக்கு. இந்த மாதிரி வசனங்களை வச்சுதான் சோதிச்சு பார்க்கணும், அதுதான் வச்சு சோதிச்சு பார்க்கணும். வெளிப்பிரகாரமான நான் கம்யூனியன் எடுக்கிறேன், சர்ச்சுக்கு வர்றேன், அதனால நான் பரலோகத்துக்கு இல்லவே இல்லை. அந்த மாதிரி கம்யூனியன் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவெல்லாம் எத்தனையோ பேர். தேவன் ஒருத்தர் சொல்றாரு, தேவன் வந்து மனிதர்களுடைய சீர்கேடான வஞ்சனையான இருதயத்தை அறிந்து, இயேசுக்கு தெரியும், அநேக பேர் பரலோக வாசலாக நரகத்துக்கு போவாங்க என்பதை இயேசு அறிந்து அவருடைய வார்த்தைகள் அநேக தடவை மீண்டும் மீண்டும் அது அவர்களை எழுப்பும்படிக்கு எச்சரிக்கிறார். இது ஒரு எச்சரிக்கை நம்ம எல்லாருக்கும். இந்த எச்சரிக்கை பாருங்க எவ்வளவு கம்பீரமா வருது, யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாடி லாங்குவேஜ் மாத்திரம் இல்லை, ஒரு ரபியாக உட்கார்ந்து சீஷர்கள் அழைத்தது மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தைகள் எவ்வளவு தீவிரம் மெய்யாகவே. மீடோ போஷன் ஒரு லா போட்டாங்கன்னா உயிர் போனாலும் அதை மாத்த மாட்டாங்க. இயேசு இந்த லாவை மாத்துவாரா, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாரா, மெய்யாகவே ஒரு லா போட்டிருக்கிறார், உண்மையாகவே. அஷூரலி ஐ சே அன்டு யூ, இயேசு வார்த்தைகளை வச்சு விளையாடக்கூடாது. இதுவோ உனக்கு எட்டலைன்னா ஒரு பிள்ளைய வச்சு காட்டுறேன். உனக்கு பிள்ளைங்க இருக்குதா, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்குதா, அந்த பிள்ளைய வச்சு நீ படிச்சுக்க. நீயே இந்த புதுவியலை வெளி பிரகாரமா பார்க்கக்கூடிய நிலையில ஆவிக்கூடிய விதத்துல மாறலன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாது. அடிக்கடி அவர் கொடுக்கறது இல்லை அப்படி இல்லைங்களா, ஒரு குழந்தைய நடுவுல நிறுத்தி இதையாவது பார்த்து படி அப்படின்றார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு. இது வார்னிங் கூட்டத்துக்கு இல்லை, திரளான ஜனங்களை நோக்கி பார்த்து சொன்னதில்லை, தன்னோடு இருந்து 2.5 வருஷம் இருந்து எல்லாத்தையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்களும் நானும் எந்தங்க, நீங்க நுழைய மாட்டீங்க, நீங்க இப்படி ஆகல. சீஷர்களுக்கு இந்த டைம்ல சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். அற்ப விசுவாசம் அவங்களுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு தேவ வசனத்தை ருசி பார்த்தவங்க, இயேசு பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க, நீதான் மேசியான் அறிக்கை தள்ளக்கூடியவங்க, அவர் அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க, அவங்களுக்கே பழைய மனுஷன் எஞ்சி இருக்கிற பாவம், இந்த அளவுக்கு அவங்களை ஆட்டு பெருமை படிக்குதுன்னா, அவங்க ஆழமா மனம் திரும்பி இந்த அளவுக்கு மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறலன்னா அவங்களே போக முடியாதுன்னா நீங்களோ நானும் விட்டுருவாரா. பேதுரு இருக்கட்டும், யோவான் என் நெஞ்சில படுத்த யோவானா இருக்கட்டும், நீ வர முடியாதுன்றாரு, உங்களை நானும் விட்டுருவாரா. யோசிச்சு பாருங்க, குழந்தைகளை போல் என்ன ஒரு வாணி. இயேசுடைய இந்த வார்த்தைகள் நம்ம காதல ஆழமா ஒழிக்கட்டோங்க, ஒழிக்கட்டும். இதை வைத்து நம்மளை நம்ம ரட்சிப்ப நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தணும். உண்மையாவே பரலோகத்துக்கு போறோம்னா நோ என்ட்ரன்ஸ், தலைக்கீழ நின்னுப்பார், நோ என்ட்ரன்ஸ். இயற்கையில எந்த அளவுக்கு மாற்றம் வரணும், மறுஜென்மம் நடக்கும்போது பாவத்தில் பிறந்த நாம் எல்லோருமே மறுஜென்மம் அடையணும் இல்லைங்களா. மறுஜென்மத்தின் அவசியம் சொல்லுது. ஜார்ஜ் விட்ஃபீல் வந்து யூ மஸ்ட் பி பார்ன் அகேன், யூ மஸ்ட் பி பார்ன் அகேன் சொல்லிட்டே இருப்பாரான். என்னங்க எப்பப்பா, யூ மஸ்ட் பி பார்ன் அகேன், யூ நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட், எப்பப்பா நீ மறுபடியும் பரவாவிட்டா பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு எப்பப்பா இதையே சொல்றீங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்டார். அதுக்கு என்ன சொன்னாரான் தெரியுமா பதில், ஏன்னா நீ மறுபடியும் பிறக்கலன்னா பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, அதான் பதில். அதைத்தான் சொல்லும், அதான் மறுபடியும் பிறக்கலன்னா புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோமா, மறுஜென்மம் ஆகி தேவ பிள்ளையாக தேவனால் பிறந்தவர்களாக நம்ம ஆயிருக்கிறோமா, ட்ரூலி நம்ம கன்வெர்ட் ஆயிருக்கிறோமா. உண்மையா மறுஜென்மம் ஆனதுக்கு என்னங்க அடையாளம், த ஷூரஸ்ட் மார்க் ரைட் சொல்றார், த ஷூரஸ்ட் மார்க் ஆஃப் ட்ரூ ரீஜெனரேஷன். உண்மையான அடையாளம் மறுஜென்மத்துக்கு என்ன தெரியுமா, ஒரு குழந்தையை போல தாழ்மை அந்த மனுஷங்க பார்க்கலாம், குழந்தைய போல் சார்ந்திருப்பதை இந்த மனுஷன் பார்க்கலாம். பரிசுத்தாவி உள்ள குடியிருந்தா தேவனுடைய ஆவி குடியிருந்து பிள்ளைய போல ஆவி, அது பிள்ளைய போல அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிற ஆவி அவனுக்குள்ள இருந்தா அந்த பிள்ளையுடைய குணங்கள் அந்த பிள்ளையில பார்க்கலாம். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? பெரிய காரியங்கள் அன்னும் குழந்தை மாதிரி இருக்கீங்களா? என்ன ஹார்ட் சர்ச்சிங் டெஸ்ட்டுங்க, நான் என்ன நான் சோதிச்சு பார்க்கறேன், என்ன நான் சோதிச்சு பார்க்கறேன். கன்வெர்ட் ஆனோம், ஆண்டவருக்குள்ள வந்தோம், இந்த அளவுக்கு என் சீர்கேட பாவத்தை என்னுடைய இயலாமையை என்னால் முடியாதுன்ற உண்மையை உணர்ந்து நான் ஹெல்ப்லெஸ் நிலையில் ஆண்டவர்ல எந்த அளவுக்கு சார்ந்து நான் வாழ்றேன்னா, இயேசுடைய இந்த வார்த்தையில உங்களை வச்சு சோதிச்சு பாருங்க, கிறிஸ்தவ லைஃப்ல சோதிச்சு பாருங்க. இப்படி நீங்க ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுங்க. பரலோக முடியாது. இப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உங்க ஆத்மாக்குள்ள ஆனஸ்டா நீங்க டீல் பண்ணோம்னா இது ஒரு டெத் வாரண்ட் நம்ம கொடுக்குற. இப்படி ஆகலன்னா இல்லை, இப்படி ஆகலன்னா முடியாது. கம்பீரமா நான் சொல்றேன், இது மாற்ற முடியாத கற்பனையாக மெய்யாகவே நான் சொல்றேன், ஆக முடியாது. எல்லாரும் செவி கொடுக்கணும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அநேக உங்கள அநேக பேருக்கு இது சொல்ல வேண்டிய காரியம், சொல்ல வேண்டிய காரியம். எங்க இருக்குது இந்த எவிடன்ஸ்? எங்க இருக்குது? தேவனுடைய ஆவி உங்களை அந்த அளவுக்கு உணர்த்தி சீர்கெட வைத்து இன்னமே ஒரு புள்ள தன் பெற்றோர் மேல சார்ந்திருக்கிற மாதிரி தேவ ஆவியினால நீங்க நடத்தப்படுறவங்களா? தேவ ஆவியே நீங்க என்ன நடத்தணும். என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, நீங்க என்ன ஒவ்வொரு நாளும் நடத்தணும். பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா ஒரு புள்ள கைப்பிடிச்சு நடக்க வைக்கிறோம் இல்லையா, இல்லைன்னா அது நடக்காது. அந்த மாதிரி பரிசுத்தாவியை நீங்க என்ன நடத்தணும்ன்ற அளவுக்கு பரிசுத்தாவியில சார்ந்திருக்கிறோமா? நம்ம சித்தத்தை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எண்ணத்தை எல்லாத்தையும் அவருக்கு ஒப்படைச்சு அப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுத்திருக்கா? The sense of the deplorable condition of our depravity ஏற்பட்டிருக்கா? புள்ளைய மாதிரி நம்மள மாத்தி இருக்குதா? சாந்த குணம் உள்ளவர்களா நம்மள மாத்தி இருக்கா? எந்த அளவுக்கு நம்முடைய இயலாமையை குறித்து, நம்முடைய வீக்னஸ் குறித்து நம்ம உணர்வு இருக்கு? எந்த அளவுக்கு ஆழமா நம்முடைய சீர்கேட பற்றி உணர்வு இருக்கு? நான் இருக்கீங்களா? நீங்க குருடர்க, நீங்க இயலாமை உள்ளவர்க, நிர்மாணிக, அது அனுபவத்துல ஆவியில் எளிமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தை போல நம்ம இருதயத்தை, நம்ம உணர்ச்சிகளை, சித்தத்தை, நம்முடைய அறிவை பரிசுத்தாவியன்னு நீங்க என்ன சிந்திக்க வைக்கணும், நீங்க என்ன நடத்தணும். அப்பா கிட்ட நம்ம பிள்ளைகள், நம்ம அப்பா கிட்ட அம்மா கிட்ட எப்படி எல்லாத்துக்கும் வருதோ அந்த மாதிரி நம்ம போறோமா? அந்த சைல்ட் லைக் ஸ்பிரிட் இருக்கா? அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை தான் அந்த விசுவாச வாழ்க்கை. என்னில நம்பி வாழ்றது இல்ல, இன்னொருத்தரை நம்பி சார்ந்து வாழ்றது இல்லையா? இயேசுவில் சார்ந்து, இயேசுவில் நிலைத்து, ஆவினால் நடத்தப்பட்டு, இயேசுடைய இணைப்பின் வல்லமையினால் பலத்தினால் வாழ கற்பது தானே? அந்த புள்ள அந்த இணைப்புல அப்பா கையை பிடிச்சுக்கணும், அம்மா கையை பிடிச்சுக்கணும், அந்த இணைப்புல தானே வாழ்க. அப்படியா வாழ்ற நம்ம? அந்த புள்ளகிட்ட இருந்து பார்த்து படிக்கணுமே, அவர் இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாதே, செய்ய முடியாது. அந்த பிள்ளைக்கு தெரியுமே, அப்பா அம்மா இல்லைனா என்னால பெரிய ஒண்ணு செய்ய முடியாது. எல்லாத்துலயும் வேணும்னு இது எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம்? உங்க பார்வையில நீங்க ஒண்ணு இல்லாதவங்க மாதிரி உங்களுக்கு தெரிகிறதா? ஒண்ணு செய்ய முடியாது, இயலாமை உள்ளவர்கள் போல் தெரியுதா? எவிடன்சஸ் ஆஃப் தி சைல்ட் ஆஃப் காட், தி மார்க்ஸ் ஆஃப் தி சைல்ட் ஆஃப் காட். தேவ பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்களா? பாருங்களேன், ஒரு வாட்டி இந்த ஆவியில் எளிமை உள்ள வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் இனிமே சமாளிச்சுக்குவேன்றது இல்லை. ஆவியில் எளிமை அந்த கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து எளிமை, எவ்வளவு மோசம் 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 இயலாமை உள்ளவர்கள்ன்றது நம்ம எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு தான் கிருபையில வளரும். கிறிஸ்தவ முதிர்ச்சின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு இண்டிபெண்ட் ஆகுறோமோன்றது முதிர்ச்சி இல்லை. எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் நம்மளுடைய இயலாம பலவீனம் ஹெல்ப்லெஸ்னஸ் உணர்வு ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு சார்ந்து வாழ கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருபையில வளரணும், முதிர்ச்சியில வளரணும். ஆப்போசிட் இல்ல, நம்ம என்ன சமாளிச்சுக்கலாம்ன்றது இல்லை, அது இல்ல வளர்ச்சி. யோசிச்சு பாருங்களேன், அது இல்ல வளர்ச்சி. அப்படி நீங்க ஆகாவிட்டா மெத்துசெலா உயிரோடு இருக்கிற வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் டைம் கொடுக்கலாம். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? 969. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், 969. அவர் தான் ரொம்ப ஹையஸ்ட் நாள் வாழ்ந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆயுசு கொடுத்தாலும் இப்படி மாறாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, வர முடியாது. ஹோலி ஸ்பிரிட் தேவ பிள்ளை ஆகுறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யோவான் சொல்றார் இல்லையா, எவ்வளவா யோல் த லவ் ஆஃப் காட், வி ஷுட் பி கால் த சில்ட்ரன் ஆஃப் காட். தேவ பிள்ளையா என்ன மாத்திட்டாரு. தேவனுடைய சுதந்திரவாளியா என்ன மாத்தி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய என்ன நரகத்துக்கு போட்டு நசுக்க வேண்டிய என்ன தன்னுடைய போர்வை என் மேல் போட்டு நீ என் புள்ள, சரி அரசனுடைய புள்ள இல்ல, ராஜாவுடைய புள்ள இல்ல, எலிசபெத் ராணியுடைய புள்ள, தேவனுடைய புள்ளை. எவ்வளவு பெருசு அது, அதோட கனம், அதனோட மகிமை. எங்கேயோ அடிபட்டு முதல வாயில போக வேண்டிய மோசேவை தூக்கி அந்த அம்மா வளர்த்து எவ்வளவு பெருசா ஆக்குச்ச. நம்ம அழிஞ்சு நம்ம ரத்தத்திலேயே அழிய வேண்டிய நம்மள ஆண்டவர் கூப்பிட்டு பிசாசின் பிள்ளைகளா இருந்த நம்மள அவருடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய சாக்கியம். அந்த பிள்ளையுடைய சாக்கியத்தை உணர்ந்து தத்தெடுத்த பிள்ளைகளான வாழ்றோமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிள்ளையா போல் மாறாவிட்டால் வர முடியாது. ஏன் நம்ம பிள்ளைகள் கிட்ட நம்ம படிச்சுக்கலாம், அவங்க நம்ம கிட்ட டீல் பண்ற மாதிரி ஏங்க நம்ம பிதா கிட்ட டீல் பண்ண மாட்டேன்றோம். எவ்வளோ கடன் பிடிச்ச அப்பா இன்னைக்கு சொல்றத நாளைக்கு காப்பாத்துறது இல்லை, கூட்டு போறேன்னு சொல்றத காப்பாத்த மாட்டேன் இல்லைங்களா. வாக்கு அதுகிட்ட நேரம் செலவு பண்ண முடியாது, எவ்வளவு செலவு பண்ண முடியாது. ஆனா இப்படிப்பட்ட அப்பா எனக்கு இருக்கிறாரேன்னு நினைச்சு சந்தோஷமா வாயை திறந்துகிட்டு நிம்மதியா தூங்குது அந்த பிள்ளை. இப்படி ஏன் அந்த அளவுக்கு ஏன் கட்டில அந்த அளவுக்கு நிம்மதியா அந்த பிள்ளைய தூங்குறத நம்ம பாக்குறோம். ஆஹாஹ நான் தூங்குது நிம்மதியா, ஒரு கவலை இல்லாம. ஏன் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, கடவுங்கார அப்பா, மோசமான அப்பா, பொய் தன் ஒரு பொய்யும் உரையாத தேவன், வாக்குல மாறாத தேவன் அப்பாவா எனக்கு இருந்து, இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யவான் அவர் தான் அப்பா. அவர் போய் எனக்கு அப்பாவா இருக்கும்போது அவரை நம்பி ஏங்க நிம்மதியா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம பிள்ளைய நம்ம நம்ம கிட்ட நடந்துக்கிற அளவுக்கு நம்ம அப்பா கிட்ட நடந்துக்க மாட்டேன்றோமே, அந்த பிள்ளை கிட்ட பார்த்து படிக்க வேணாம். நம்ம எவ்வளவு நிம்மதியா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில அது தூங்குது. அதாவது தூக்கத்துல பார்த்து படிக்கலாம், அது நடத்தையில பார்த்து படிக்கலாம். எல்லாத்துக்கும் அப்பாவேன், எல்லாத்துக்கும் அப்பாவேன், ரிச் அப்பா. எல்லாத்துலயும் ஏதாவது காயம் ஏற்பட்டா போதும், ஏதாவது வலி இருந்தா போதும், உடனே வர்றது எங்க அப்பா கிட்ட வருது, அப்பா கிட்ட வருது. அந்த பிள்ளைய பார்த்து நம்ம படிக்கணுமே, டாடி டூடா டாடி டூடா, கையை பிடிச்சிக்கிட்டு டாடி டூடா, நெக்ஸ்ட் எங்கே போனாலும் டாடி டூடா கையை பிடிச்சிட்டு. நம்ம அப்படி எங்கே போனாலும் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கணும், அவர்ல நிலைத்திருக்கணும், அவர்ல கையை பிடிச்சிட்டு தான் வாழணும். பிள்ளைய போல் நீங்கள் மாறி இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகிட்ட பார்த்து படிங்களா, எங்கே போனாலும் அப்பா கை வேணும்னுது, எங்கே போனாலும் அவர் டாடி வேணும்னுது, அதை பார்த்து படிக்க வேணாம். இதில் அப்பா கிட்ட பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். தொண்ணை தொண்ணை தொண்ணு விட்டா பேசணும். அம்மா கொண்டாரு சும்மா இருமா, நான் வேலை பண்ணணும். நான் போய் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் போதும், ஏதாவது உட்காந்து வேலை பண்ணிட்டு இருந்தா பக்கத்தில் ஒரு டேபிள் எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்து அந்தம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். கூட இருக்கணும், அவ்வளோதான், கூட இருக்கணும். அப்பா கூட நம்ம படிச்சுக்கிறோமா, அதுகிட்ட இருந்து அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கிட்ட நல்ல வார்த்தைகள் வராது இல்லை, ஜெபம் பண்ண தெரியாது, அந்த பிள்ளைக்கு என்னங்க தெரியும் பேசுறதுக்கு, அது பேசுறதுக்கு முக்காவாசி புரியுதுல, தொத்த தொத்தன்னு ஏதோ ஒன்று பேசும். ஆனால் அது ஆர்வத்தோடு எப்படி கேட்குறோம். பிள்ளை கத்துனா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல் கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாருன்னு போட்டு இல்லையா. அவர் அப்பா மாதிரி நம்ம மேல அன்பு காட்டி நம்மளை பராமரித்து காத்து வரும்போது ஏன் பிள்ளைகளை போல நம்ம நடந்துகிறது இல்லை, ஏன் அவரை நம்பி வாழ்றது இல்லை. நம்ம பிள்ளைங்கிட்ட இருந்து பார்த்து படிச்சுக்கலாமே, நம்ம பிள்ளைங்கிட்ட பார்த்து படிச்சுக்கலாமே. ஏன் நம்ம ஜப வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குது, அப்பா மாதிரி அவர்கிட்ட பேசுற நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட எவ்வளவு பேசுதுங்களே. ஏன் நம்முடைய வேத வசன வாழ்க்கை பிள்ளைகள் மாதிரியா இருக்கு, புதிதாக பிறந்த பிள்ளைகள் போல் ஞான பாலின் மேல் வாஞ்சையா, ஏன் இல்ல பிள்ளைகள் மேல இல்ல படிச்சுட்டான் தெரியும். பிள்ளைகளை போல எந்த புள்ள அந்த அப்பா அம்மா அடிக்கும் போது, நிறைய அடிக்கும் போது, தன்னை சிரிச்சிக்கும் போது அந்த புள்ள வந்து கோச்சிக்கிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு அப்படியே போயிருந்து நிறைய நேரம் இல்லை. என் பிள்ளைய அடிச்சோன்னா கிட்ட கிட்டத்தான் வருது, அது என்ன என்ன அது கேட்க வர்றது இல்லை, என்ன என்ன என்னன்னு கேட்க அப்படியே அழுதுகிட்டே வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். படா படான்னு ரெண்டு போட்டோட ஏதாவது தப்பு பண்ணேன்னு வந்து அழுதுகிட்டே வந்து. ஒழுங்கா பிள்ளைய வளர்க்காத அப்பா ஒழுங்கான அப்பாவா? நம்மளே நம்ம பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறோமே. நம்ம பிள்ளை நம்ம அப்பா நம்மளை சரி செய்யணும்னு ரெண்டு மூணு அடி கொடுத்தா அதை வாங்கி எங்க அப்பா சிச்சை எனக்கு கொடுக்குறாரு, நான் திருந்தினமேன்னு ஏன் புள்ள மாதிரி நடந்துக்க மாட்டேன்றோம். என்னை சிரிச்சுக்கிறார் திருந்தணும்னு ஏன் அதுக்கு புலம்புறது, அதுக்கு எவ்வளோ முறுமுறுக்குறது. எங்கள் அப்பா எங்க நான் அடிக்கிறாரு, நான் சரி பண்ணணும், என் நல்லதுக்கு அடிக்கிறாரு. எவ்வளே சொல்லலையா, எந்த புள்ள நம்ம நம்மளை சிரிச்சுக்கலன்னா நம்ம அவர் பிள்ளைகளே இல்லைன்னு அர்த்தம். நம்ம சிரிச்சுக்கிறதுனால தான் அவர் நம்ம பிள்ளைகளா பார்க்குறார் இல்லைங்களா. நம்ம பரிசுத்தத்தில் வளரணும், அவர் பரிசுத்தத்தில் பங்கால பங்குள்ளவர்கள் ஆகும்படி அவர் சாயலாக மாற்றணுமே. பரிசுத்தமே நமக்கு பிடிக்க மாட்டேங்க, அவர் தாயில எங்க மாற போறேன், நீ நான் இருக்கிற மாதிரியே இருக்கணும், எதோ மா அடிக்கக்கூடாது உதைக்கூடாது. நம்ம எப்படி திருந்துருது புள்ள, நம்ம பிள்ளைய அடிச்சு திருத்துறோமே, அவர் நம்மளை அடிச்சா ஏன் நமக்கு அவ்வளவு இதா ஆகுது? புள்ள மாதிரி ஏன் அப்பா தண்டன மாதிரி ஏன் பார்த்து தலகுனிய மாட்டேன்றோம், மாற மாட்டேன்றோம். பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் வர முடியாது. நம்ம விசுவாசம் வளரணும், பொறுமை வளரணும். எத்தனையோ பிள்ளைகள் கடவுள் சுவிச்சிட்டாருன்னா கை விட்டுட்டாருன்னு நினைச்சுக்கிறது. சுவிச்சிட்டா தானுங்க அவர் நேசிக்கிறாருன்னு நம்ம நினைக்கணும், பிள்ளைகளா பாக்குறாருன்னு நினைக்கணும். ஏன் பிள்ளைகள் மாதிரி நினைக்கிறது இல்ல? வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. பராமரிப்புல என்ன தேவன் அடிக்கிறாரு, ரொம்ப அடிக்கிறாரு, ரொம்ப அடிக்கிறாருன்னா ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப அடிக்கிறாருன்னா நம்ம ரொம்ப திருந்த வேண்டியது இருக்குன்னு பாக்குறோமா? திருந்த மாத்திர மாட்டோம், ஆனா கஷ்டம் 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 சொல்லணும், திருந்துருமா? எந்த அளவுக்கு அப்பாவை பிளேம் பண்ணக்கூடாது, அவர் பராமரிப்பு பிளேம் பண்ணக்கூடாது. ஏன் நல்ல புள்ள என்ன தெரியுமா, நான் மோசமா நடக்கிறேன், நான் எவ்வளவு திருந்த வேண்டியது இருக்கு, அதனால தான் எங்க அப்பா அடிக்கிறாரு, ரொம்ப நான் திருந்தணும், அவர் சாயலா நான் மாறதுக்குன்னா எவ்வளவு தூரம் இருக்கு, பரிசுத்தம் எவ்வளவு வளரணும். நான் அவரை பிளேம் பண்ணக்கூடாது, பராமரிப்பு பிளேம் பண்ணக்கூடாது, நம்மளதான் அங்க பிளேம் பண்ணிக்கணும். ரொம்ப மோசமான பிள்ளை. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்துல அலைய வச்சாரு, தெரியுமா கடைசியில உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கு. என் இதயத்துல இருக்க பெருமை நான் 400 வருஷம் ஆனாலும் குறையாது, அதை தாழ்மைப்படுத்தணுமே, தாழ்மைப்படுத்தணுமே. கடவுளுடைய பிள்ளைகளா நடந்துக்கிறீங்களா? இந்த பிள்ளை வெளியே எங்கன்னா போச்சுன்னா அப்பாவை போய் பார்க்கணும்னு எவ்வளவு ஏங்கும். நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்னா போதும், இன்னைக்கு வராரா, காலைல வராரா, காலைல வராரான்னு காலைல முடிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே பார்க்கணும்னு. உங்களுக்கு இருக்கா அப்பா முகத்தை பார்க்கணும்னு, பரலோகத்துக்கு போகணும்ன்ற ஏக்கம் இருக்குதா? எந்த அளவுக்கு ஏக்கம் இருக்கு? பிள்ளைகளுக்கு அப்பா முகம் பார்க்கணும்னு இருக்கும் இல்லையா? சாவு ஐயோ நான் சாவுக்கிறேன், அந்த உலகத்திலேயே நிம்மதியா இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை நான் போக போறேன், இல்லை சாவை பற்றி எப்படி பார்க்குறோம் நம்ம? அப்பா முகத்தை பார்ப்போமே. ஐ வில் பீ வித் மை ஃபாதர், ஐ வில் சீ மை ஃபாதர்ஸ் ஃபேஸ். எவ்வளோ ஏக்கம், பரலோக ராஜ்யத்தின் போக முடியாதுங்க, பிள்ளைகள் போல் ஆகலன்னா. தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும், இந்த பிள்ளைகள் போல் மாறாவிட்டால் ஆண்டவரே எங்களை மாற்றும், எங்கள் பிள்ளைகளை பார்த்து படிக்க எங்கள் கற்றுக்கொடும். ஒரே ஒரு கோட்டோடு முடிக்கிறேன், அருமையான கோட். ஓ மக்களே, நம் பிள்ளைகள்கிட்ட இருந்து நாம் படிப்போம், நம் பிள்ளைகள்கிட்ட இருந்து கிறிஸ்து இந்த பிள்ளையை வைத்து தன் சீஷர்கள் கற்றுக் கொடுத்தார். காணக்கூடிய நம் பார்வையில் தோன்றக்கூடிய பிள்ளைகளை வைத்து ஆவிக்குரிய நாளெல்லாம் நாம் வாழ வேண்டிய வகையை குறித்து அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட இருந்து படிப்போம். நாம் ஒருபோதும் பிள்ளைகள் மாதிரி ஆவதற்கு நாம் ரொம்ப தூரம் பரலோகம் போற வரைக்கும் அந்த பாதையில் வளர வேண்டும். ஆகவே எந்த அளவுக்கு பிள்ளைகள் நம் மத்தியில் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்கள கவனித்து பார்த்து படிப்போம். விசேஷமாக பெற்றோர்களா இருக்கிறவர்களே, உங்க பிள்ளைகள்கிட்ட இருந்து படிங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து உங்க பிதா கிட்ட இருந்து நீங்க எப்படி நடந்துக்கணும், உங்க பிதாவுக்கு முன்பதாக ஒரு பிள்ளைகள் போல எப்படி நடந்துக்கணும்னு, அவங்களுடைய உதவியற்ற நிலையில் சிறிதான மனதில் வாஞ்சையில் உங்க மேல் வச்சிருக்கிற பட்ச பாசத்தில் பார்த்து உங்க பிதா கிட்ட இருந்து நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நீங்க படிங்க. ஆண்டவர் நமக்கு இந்த பாடத்தை படிக்க உதவி செய்யட்டும். மனம் திரும்பி பிள்ளைகள் போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்படி நம்ம மாறலன்னா யாரா இருந்தாலும் சரி, ஈஸ்வர்களா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, வர முடியாது, நம்மளும் போக முடியாது. மனசுல ஒரு அம்பு மாதிரி ஆண்டவர் இதை விட்டு நம்ம இருதயத்தை மாத்தட்டும். ஜெபம் பண்ணணும். நல்ல தேவனே, இந்த செய்தியில பல காரியங்கள் பார்க்க படிக்க உதவி செய்திருக்கிறீரப்பா. என் இருதயத்தோடு பேசும் உங்களுடைய வார்த்தை எங்க குறைகளை, எங்களுடைய சீர்கேடுகளை, எங்களுடைய மத வேஷங்களை வெளிப்படுத்துகிறதப்பா. இதையெல்லாம் நாங்கள் திருத்திக் கொள்ள மனம் திரும்ப மனம் மாறி எந்த அளவுக்கு எங்களுடைய சீர்கேடின் நிலைமையை உணர்ந்து உதவியற்ற பலவீனம் உள்ள இயலாம உள்ள நிலைமையை நாங்கள் உணர்ந்து சிறு பிள்ளைகள் போல் மாற கிருப கொடுங்கப்பா. நீங்க எங்களை மாத்துங்க, எங்களை கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல தேவனே. போட்டிருக்கிற கடைசி பாடல்